இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றெடுக்கிற இந்த ஒரு மற்றும் ஒரு வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு கொடான கூறி நன்றிகளை ஏறெடுத்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிற இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியில் ஐந்தாவது பாடத்தில் மூன்றாவது பாகத்திற்குள்ளாக நாம் இன்று கடந்து செல்லலாம். அப்போ கடந்த ரெண்டு வாரங்களாக நாம் புது சிருஷ்டியின் புஸ்தகத்தில் ஐந்தாவது பாடமாகிய புது சிருஷ்டியின் அமைப்பை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த புது சிருஷ்டியின் அமைப்புல முதல் பகுதியில எப்படி இவர்கள் ஒரு அமைப்பாக தேவனால் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் முழுவதுமாக சேர்க்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். அதே சமயத்துல தற்காலிகமா அவர்கள் பூமியில இருக்கும் பொழுதும் கூட கிறிஸ்துவுடனே கூட ஒரே சிந்தையில் இருந்துட்டு கடைசி நாட்கள் அவருடைய மணிகளை சேர்க்கிற வேலையில அறுவடையின் வேலையில கர்த்தரோடு கூட அவங்க பங்கு பெறும் பொழுது பூமியில இருக்கும் பொழுதே அவர்கள் ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பாக எண்ணப்படுகிறதை நாம் பார்த்தோம். போன வாரம் நாம் என்ன காரியங்கள் பார்த்தோம் என்றால், இந்த புது சிருஷ்டியின் அமைப்பு அந்த அமைப்பினுடைய அஸ்திபாரம். அப்ப இந்த புது சிருஷ்டியின் அமைப்புக்கு 12 அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரங்களா இருக்கிறது நாம் பார்த்தோம். முக்கியமான அஸ்திபாரம் கிறிஸ்து இயேசு. ஆனா அவர் தன் மேல தனக்கு அப்புறம் தேவனுடைய பிரதிநிதியா இருந்து மேலும் 12 பேரை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்ப அந்த 12 அப்போஸ்தலர்கள் அல்லது கிறிஸ்துவனுடைய சீஷர்களுடைய செலக்ஷன் நம்ம பார்த்தோம். அது ஏனோ தானோ என்று நடக்காம தேவனுடைய அனுமதி பெற்று தேவனிடத்துல ஜெபம் செய்து ஸ்பெஷலா வந்துட்டு கர்த்தர் இயேசு இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் போவதற்காகவும் அதே சமயத்துல இனிமேல் கட்டப்போகிற அந்த சபையினுடைய சபையை வழி நடத்துவதற்கும் தேவன் தெரிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த 12 அப்போஸ்தலர்கள். அப்ப அந்த அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த அதிகாரங்கள் பார்த்தோம். அவர்கள் எப்படிப்பட்ட அதிகாரம் பெற்றவர்களா, அந்த ஒரு பொறுப்பில இருந்தாங்க, தேவனால ஏற்படுத்தப்பட்டாங்க. அதே சமயத்துல அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் தேவன் கொடுத்திருந்த ஒரு அந்த ஒரு ஆவின் வழி நடத்துதல், இந்த ஒரு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும் அந்த வசனங்கள் போதனைகள் இவைகள் எல்லாம் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவின் துணை கொண்டு எந்த விதத்திலையும் தவறே ஏற்படாத படிக்கு இந்த நிருபங்களை 12 அப்போஸ்தலர்கள் எழுவதற்கு கிருபை செய்திருந்தார். அதான் நம்ம பார்த்தோம், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ். அப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லிட்ட ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு போதனையும் அவர்கள் வாயில் வார்த்தையா வந்து இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் எந்த விதத்திலையும் நம்ம தவறுகள் கண்டுபிடிக்காத வகையில தேவன் அற்புதமாக செஞ்சிருக்கிறது பார்த்தோம். அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் போன வாரம் பார்த்தோம். அப்போ இன்னைக்கு நாம தொடர்ச்சியா நாம போன வாரம் பார்த்ததுல இருந்து நாம தொடர போறோம். என்னன்னா, இப்படியாக சொல்லப்படுகிற அப்போஸ்தலர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர்கள் முழுவதுமாக தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால இந்த போதனைகளை அவருடைய சபைக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் சில பகுதிகள் இந்த கருத்துக்கு முரண்பாடாக தோன்றுகிறது. என்னன்னா, இல்லை இல்லை அப்போஸ்தலர்களும் கூட தப்பு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில வேத பகுதிகள் புதிய ஏற்பாட்டில் ஒரு 5 இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? அப்போஸ்தலர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை, அவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்துட்டு ஒரு போதனையோ ஒரு வசனமோ ஒரு சத்தியமோ வந்திருக்கும் பொழுது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள். மாறாக தேவன் அங்கீகரிக்காத எந்த காரியங்களையும் அவர்கள் போதிப்பதில்லை, அவர்கள் பேசுவதில்லை, அவர்கள் நிருபங்களா எழுதுவது அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கருத்துக்கு முரண்பாடா தோன்றுகிற ஒரு 5 பகுதிகளை நம்ம முதலாவது இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இவைகள் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முதல் பகுதி, முதல் சம்பவம் என்ன, அப்போஸ்தலர்களுடைய அந்த ஒரு நம்பகத்தன்மைய சந்தேகிக்கிற மாதிரியான ஒரு பகுதி என்ன, ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தல் பேதுரு செய்த தவறு. அவர் என்ன தவறு செய்தார் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னால அந்த கடைசி நாள் நைட் இரவுல அவரை மறுதளிச்ச ஒரு விஷயம். அப்போ அப்போஸ்தல் பேதுரு அவர் மறுதளிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினால அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், அப்போஸ்தலன். ஆனா அந்த ஒரு பொறுப்புல இருக்கிறவரு ஒரு மாபெரும் தவறு அங்க செய்யறது பார்க்கிறோம், மாம்சீக பலவீனத்துல. அப்ப கிறிஸ்துவை வந்துட்டு அவர் 3 முறை மறுதளிச்சிடுறார். அப்ப இது வந்துட்டு அநேகருக்கு சந்தேகம் படக்கூடிய விஷயத்துல இருக்கு. அப்போஸ்தல் பேதுரு தப்பு செய்யறார். அப்ப அவருடைய போதனைகள் எப்படி இல்லைங்க? அப்போ அப்போஸ்தலர்களுடைய அந்த நம்பகத்தன்மையை சந்தேகிக்கக்கூடிய மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் சம்பவம் இது. அப்போஸ்தல் பேதுருடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் இது பார்க்கணும். கண்டிப்பா அந்த சந்தர்ப்பத்துல அப்போஸ்தல் பேதுரு பலவீனத்தினால தவறுகள் செய்தார். அதாவது கிறிஸ்து இயேசுவை வந்துட்டு அவர் மறுதளிச்சார் என்பது உண்மை. அதே சமயத்துல சகோதர சகோதரிகளே, இவர் அந்த தவறை செய்யும் பொழுது அவருடைய உண்மையான நிலைமை நாம மறந்துவிடக்கூடாது. என்னன்னா, அப்போஸ்தல் பேதுரு அந்த சமயத்துல அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டுட்டார். ஆனாலும் பெந்திகோஸ்தே நாளுக்கு முன்னாடி இது நடந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமா அப்போஸ்தலனாக அனுப்பாததற்கு முன்னதான் இந்த ஒரு தவறு அவருடைய வாழ்க்கையில சம்பவிச்சது பார்க்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்களை தெரிந்து கொண்டு 3.5 வருஷம் தன்னோடு கூட அவர் வழி நடத்திட்டு அவங்களுக்கு போதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறார். உண்மையிலேயே அவர்கள் அப்போஸ்தலர்களா தெரிந்து கொள்ளப்பட்டுட்டார்கள் தான். ஆனா என்னன்னா, அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்களா அந்த 3.5 வருஷத்துல தான் அவங்க வழி நடத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பொறுப்புல அவங்க எப்ப உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமா இயங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெந்திகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் தான் அவர்கள் முழு அர்த்தத்துல அப்போஸ்தலர்கள் ஆகுறாங்க. ஆனா அந்த ஒரு நாளுக்கு முன்னால தான் பேதுரு இந்த ஒரு 3 முறை கர்த்தரை வந்துட்டு மறுதளிக்கிற சம்பவம் வந்துட்டு அங்க நடக்கிறது. அப்ப நாம் இது பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் நம்ம ரொம்ப முக்கியமா மார்க் பண்ணும். பேதுரு தப்பு செஞ்சார் தான், ஆனா அது அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக, முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்ட அப்போஸ்தலரா ஆவதற்கு முன்பதாக அந்த தவறுகள் அங்க நடந்திருக்குது பாக்குறோம். அது மாத்திரமில்ல, அப்போஸ்தலர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய நம்பகத்தன்மையை நாம சொல்லும் பொழுது அதை எந்த ரீதியில எதின் அடிப்படையா நாம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிற விஷயத்துல அவங்க போதிக்கும் பொழுது தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அவர்கள் நிருபங்கள் எழுதும் பொழுது தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறத தான் நாம சொல்றோமே ஒழிய, மாறாக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில போயிட்டு ஒரு சம்பவத்தையும் எடுத்து பார்த்து ஒரு பலவீனங்களையும் எடுத்து பார்த்துட்டு அதுல வந்துட்டு அவங்க தப்பே செய்ய போறது இல்ல, அவங்க செய்தா சரியான விஷயங்களே தான் செய்வாங்க. நம்ம சொல்றது இல்ல, அந்த நம்பகத்தன்மை எதோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறத பார்க்கிறோம். போதனைகள்ல சபைய வழி நடத்துற விஷயத்துல அவர்களுடைய நம்பகத்தன்மையை நம்ம சந்தேகப்படுத்த முடியாது. அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா அப்போஸ்தலிக் இன்ஃபாலியபிலிட்டி, அவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. போதனையில போதிக்கும் பொழுது, நிருபங்களை சபைக்காக எழுதும் பொழுது, தேவனுடைய ஆவியில சபைக்கு சில சத்தியங்கள் உபதேசங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் இடத்துல தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க வாழ்க்கையில போகும் பொழுது, பர்சனல் வாழ்க்கையில இருக்குது கண்டிப்பா, சில பலவீனங்கள் எல்லாம் இருக்குது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஆதாமனுடைய பாவத்தின் மூலம் அந்த ஜீன்ல காலகாலமா மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு பாவம். இப்ப அப்போஸ்தல் பவுல் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா, நாம வந்துட்டு இந்த பொக்கிஷத்தை நம்முடைய பலவீனமான மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம் நாம் சொன்னார். நாம் சொல்லும் பொழுது அதுல யார் யாரெல்லாம் சேர்றாங்க, அவரும் சேர்றார், மற்ற 11 அப்போஸ்தலர்களும் சேர்றாங்க, அப்புறம் சுவிசேஷகம் முழுக்க வரக்கூடிய சபை அங்கங்கள் கூட சேர்றாங்க. அப்ப இவர்களுக்கு எல்லாமே என்ன இருக்குதுன்னா அந்த பொக்கிஷம் தான். ஆனா இதுலதான் இருக்குது பார்க்கிறோம், பலவீனமான பாண்டங்கள் சொல்லும் பொழுது, அதாவது இந்த ஒரு பலவீனங்கள் பேதுரு வாழ்க்கையில நடந்தது வந்து நம்ம ஆச்சரியம் இல்லை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர்களுடைய போதனை, அவங்களுடைய ப்ரீச்சிங்ஸ், அவங்களுடைய டீச்சிங்ஸ், அதுல வந்துட்டு தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் நம்ம இங்க பார்க்கிறோம் இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணது என்னன்னா, கர்த்தர் இயேசு வந்துட்டு அவங்களை அப்போஸ்தலர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கிறார் இல்லைங்களா. அந்த தேர்ந்தெடுக்கிற விஷயம், அவர்கள் பரிபூர்ண மனுஷங்களா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இல்லை இல்லைங்களா. அதாவது அவங்க என்ன சொல்றது, அவங்க மாம்சத்துல எந்த அளவுக்கு பரிபூர்ணமா இருக்கிறாங்கிறத வச்சுட்டு அந்த ஒரு பொறுப்பு அவங்களிடத்துல தரப்படவில்லை. மாறாக இந்த ஒரு பொறுப்பை அவங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன அவங்க தகுதி அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா, அவர்களும் மற்ற எல்லா ஜனங்களையும் மாறி பாடுள்ள மனுஷர்களா தேவன் பார்த்தார். அதன் அடிப்படையில தான் அவங்களை அந்த ஒரு தகுதிக்கு அந்த ஒரு பொறுப்புக்கே தேவன் என்ன பண்ணார், அவங்கள செலக்ட் பண்ணிடுறார். அப்ப வந்துட்டு அவங்க மற்றவங்களையோட நல்லவங்க, மற்றவங்களோட ரொம்ப பரிபூர்ணமானவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கல சரிங்களா. அங்க என்ன விஷயம்னா, அவங்களும் நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷர்கள். வசனம் நீங்க படிச்சீங்கன்னா அப்போஸ்தல் 14:15 பாருங்க, நாங்களும் உங்களையும் போல பாடுள்ள மனுஷர் தானே, நான் உங்களை மாதிரி அந்த விழுந்து போன சந்தையில இருந்து வந்தவங்க அதான் சொல்றாரு, நாங்களும் அந்த பாடுள்ள மனுஷர்கள் தான். ஆனா அது நிமித்தம் தேவன் எங்களை தெரிந்து கொண்டு அவருடைய வல்லமை விளங்கும் படிக்க எங்களை வழி நடத்திட்டு வர்றார். அதே மாதிரி அந்த அப்போஸ்தலர் எனக்கூடிய அந்த பொறுப்பு அவங்களுடைய சரீரத்துல பலவீனத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர்றது கிடையாது இல்லைங்களா. அவர்கள் அப்போஸ்தலரா தெரிந்து கொள்ளப்பட்டதுனால அவங்களுடைய விழுந்து போன நிலை உடனே மாறி அவங்க பரிபூர்ணரா ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட அங்க இல்ல. இதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயங்கள் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்துல அவங்களுக்கு மாற்றம் கொண்டு வந்தது அந்த தெரிந்தெடுத்தல் அந்த ஒரு பொறுப்பு. என்னன்னா அவங்களுடைய மைண்ட்ல அவங்களுடைய சிந்தையில ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு அந்த பொறுப்பு அவங்களை வழி நடத்திச்சு, வழி நடத்தி அங்க சென்றது நாம பார்க்கிறோம் சரிங்களா. அது கூட இந்த அவங்களுடைய சிந்தை அவங்கள சிந்தையில அவங்க பரிபூர்ணப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அது எதற்கு ஏதுவா இருந்துச்சுன்னா எதற்கு ஒரு நன்மையா அமைந்ததுன்னு பார்க்கும் பொழுது இவருடைய மாம்ச பலவீனங்களினால இவங்களுடைய போதனைகள் தவறாக போய்விடாத படிக்கு அந்த பொறுப்புல தேவன் அவங்களுக்கு தந்த ஆவியின் வழி நடத்துதல் அந்த பலவீனங்களை எல்லாம் மேற்கொண்டு பரிசுத்தமான சத்தியம் பரிசுத்தமான போதனைகள் சபைக்காக அவங்க தரக்கூடாதான் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா பலவீனர் தான், ஆனா சத்தியம் பேசும் பொழுது போதிக்கும் பொழுது உபதேசிக்கும் பொழுது பரிசுத்தாவின் வழிநடத்தல் முழுவதுமாக பெற்று எந்த விதத்திலையும் தவறு செய்யாம எந்த விதத்திலையும் தேவனுடைய ஆவிக்கு விரோதமான காரியங்கள் அவங்க சொல்லிவிடாமல் எப்பொழுதுமே தேவன் அங்கீகரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினாங்க சொல்றோம் இல்லைங்களா. இதே ஒரு இன்ஃபாலிபிலிட்டி தான் யார் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது போப்ஸ் போப் மார்க்கம் அவங்க சொல்றாங்க. இப்ப போப் வந்துட்டு ஒரு ஒரு பொது ஜனங்களுக்கு மத்தியில ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுக்கிறாருன்னு ஒரு பேச்சு கொடுக்கறாருன்னு ஒரு டாக் கொடுக்கறாரு. அப்ப வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா போப் சாதாரண மனுஷன் தான், ஆனா அவர் மாதிரி அந்த ஒரு ஜனங்களுக்கு மத்தியில போயிட்டு பிரசங்கம் பண்ணும் போது அங்க என்ன சொல்றாங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு பாத்தீங்களா இந்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு வழி நடத்தல் ஒரு அதிகாரம், அதே அதிகாரம் அவங்களும் பெற்றெடுக்கிறாங்க. அதனால அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எந்த விதத்திலையும் தப்பு வராதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அந்திகிறிஸ்துவினுடைய அந்த ஆட்சி காலம் முழுவதும் சொன்னாங்க, இன்னும் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த போப்புகள் கூட இப்போ நமக்காக தரப்படுகிற அப்போஸ்தலர்களா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நம்ம போன வாரமே ரொம்ப கிளியரா பார்த்தோம் அந்த புதிய எருசலேமுக்கு எத்தனை அஸ்திபார கற்கள், 12 பேர், 12 அஸ்திபார கற்கள் தான் அந்த 12 அப்போஸ்தலர்கள் தான், அதுக்கு மேல ஒருத்தரும் கிடையாது. அப்போ அப்போஸ்தலர்களுடைய அந்த நம்பகத்தன்மை இப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப பேதுரு செஞ்ச தவறு ஒரு மாம்சத்துல அவருடைய பலவீனங்கள்ல ஒன்றா வந்துட்டு நடந்துச்சு, அது கூட பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாகும். அதே சமயத்தில் அவங்களுடைய போதனைகள் ரொம்ப தெளிவா அங்க பரிசுத்தமா இருந்தது நம்ம பார்க்கணும். ரெண்டாவது சம்பவம் என்ன, அப்போஸ்தலர்களுடைய நம்பகத்தன்மையை சந்தேகிக்கிற மாதிரி ரெண்டாவது அந்த ஒரு வார்த்தை சம்பவம் கூட பேதுரு வாழ்க்கையில தான் நடக்குது. வசனம் நீங்க கலாத்தியர் 2:11-14 வரைக்கும் படிக்கலாம். ஆமாம், அப்போ இங்க அப்போஸ்தல் பவுல் பேதுரு பத்தி சொல்றார், பேதுரு செஞ்ச ஒரு மிஸ்டேக் பத்தி சொல்றார். அவர் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு மத்தியில இருக்கும் பொழுது புறஜாதிகளோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார். அப்போ யூதர்கள்ல சில பேர் வராங்க, யாக்கோபும் அவர் கூட இருக்கிறவங்களும். அப்ப வந்த உடனே அவருக்கு பயம் ஆயிடுச்சு, ஏன்னா அப்போ அவங்களுடைய நாட்கள்ல புறஜாதிகள் யூதர்கள் வித்தியாசம் பெரிய ஒரு கேப் இல்லைங்களா. யூதர்கள்னா ரொம்ப ஸ்பெஷல், புறஜாதிகள் தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஜனங்களா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு அவங்களுக்கு மத்தியில சாப்பிட்டு இருக்கிறார் யாரு, பேதுரு, அவர் ஒரு யூதன். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு யூதர்கள் ஒரு குரூப் வராங்க, வந்த உடனே பேதுருக்கு பயம் ஆயிடுச்சு. என்னன்னா அஜு அவங்க நம்மள என்ன பண்ணிடுவாங்க, தப்பா நினைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் பக்கம் போயிட்டார். அப்போ இங்க வந்துட்டு அப்போஸ்தல் பவுல் அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு அங்க பேசுற, இது ஒரு பெரிய தவறு, கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை நீங்க ஜனங்களுக்கு மத்தியில கொண்டு போறீங்க, கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா இங்க வந்துட்டு அப்போஸ்தல் பேதுரு என்ன ஒரு தவறு செய்யறார் பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க ஏற்பட்டுச்சு இல்லைங்களா. அப்ப இது கூட நிறைய பேர் சுட்டி காண்பிச்சு சந்தேகிக்கிறாங்க, இப்படி எல்லாம் நடந்துகிட்ட பேதுரு அவருடைய வார்த்தைகள்ல தவறுகள் இல்லாமல் இருக்குமா இல்லைங்களா, அவருடைய ஊழியத்துல தவறுகள் இல்லாமல் இருக்குமா அப்படின்ட்டு சில சந்தேகத்திற்கான ஒரு பகுதியா இருக்குது. அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரர், இது கூட நம்ம இதற்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதே பாயிண்ட் தான். இதுக்கும் நம்ம அதே வசனம் கோட் பண்ணலாம். என்னன்னா அப்போஸ்தல் சொல்றாரு, நாங்களும் உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷர்களே தான். இது கூட ஒரு மாம்சத்தினுடைய ஒரு பலவீனம். இங்கேயும் கூட அந்த பலவீனம் அவங்களுடைய ஆவிக்குரிய வேலைகளை எங்கேயும் பாதிக்கிறதாக நம்ம பார்க்க முடியாது பார்க்கிறோம். இது வந்துட்டு அவங்களுடைய மாம்ச பலவீனமா இருக்குது. ஆனா இந்த பலவீனத்தை தேவன் வந்துட்டு சரி செய்தார். பேதுருடைய இந்த பலவீனம் அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா சும்மா ஒரு கர்த்தருடைய பிரசங்கத்தை ரொம்ப அதிகாரமா பண்ணாத மாதிரி தெரியுது இந்த இடத்துல, இந்த ஒரு பலவீனம் இருக்கு இல்லைங்களா. இதை கூட தேவன் வந்துட்டு பேதுரு வீட்டில இருந்து பேதுரு பேதுருவிடம் அதைய சரி செய்தார். எப்படின்னா அப்போஸ்தல் பவுல் மூலம். அப்ப பவுல் இந்த தவறை அவரிடத்துல கண்டுபிடிச்சிட்டு அவர் அப்போ ரொம்ப தைரியமா நேரடியா அதே சமயத்துல அன்பா ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். உடனே நம்ம இங்க நான் முகமுகமாய் அவனை எதிர்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்துட்டு ஒரு ரேஷ் மேனர் இல்ல இல்லைங்களா, அதாவது என்னன்னா ஒரு கடினமான முறையில் இல்ல. அங்க கண்டிப்பா அப்போஸ்தல் பவுல் அப்போஸ்தல் பேதுருட்ட சொல்லியிருக்கணும், பிரதர் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க சொல்லியிருக்கணும், இது வந்துட்டு கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல சொல்லியிருக்கணும், இது கிறிஸ்துவுக்கு சரியான சாட்சி கொடுக்கறதல்ல சொல்லியிருக்கணும், நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, கர்த்தர் இயேசு பார்க்காத தேவன் பார்க்காத ஒரு பிரிவினை ஜனங்களுக்குள்ள நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அதை நீங்க என்கரேஜ் பண்ற மாதிரி நடந்திருக்கிறீங்க, ஆனா இது தேவனுடைய சித்தம் இல்ல, கண்டிப்பா பாயிண்ட் அவுட் பண்ணிடும். எப்படின்னா நேரடியா முகத்துக்கு முகம் அதெல்லாம் பாருங்க, அந்த அப்போஸ்தலருடைய டீல் பண்ற விஷயம் தான் நாம கவனிக்கணும். இங்க அப்போஸ்தல் பேதுரு அவரும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்றவர் தான், தப்பு செஞ்சிட்டார். இங்க அப்போஸ்தல் பவுல் இன்னொரு பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ண, ரெண்டு புது சிருஷ்டிகள், ஒரு புது ரெண்டு பேருமே சகோதரர்கள் கிறிஸ்துவுக்குள்ள, ஒருத்தர் தப்பு செய்யறாரு, இன்னும் பாருங்க அப்போஸ்தலுக்கு அவர் ரொம்ப மூத்தவர், 12 பேர்ல ரொம்ப முக்கியமானவர் அப்போஸ்தல் பேதுரு, அவர் தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு வந்துட்டு எப்படி அவர் டீல் பண்றாரு நமக்கு ஒரு நல்ல பாடம் தான், அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இது நமக்குள்ள கூட இன்னைக்கு சில பலவீனங்கள்னால சில தவறுகள் நாம செய்யறோம், ஒருத்தர் செய்யறோம், அவர் செய்யறத நாம பாக்குறோம், நாம செய்யறத இன்னொருத்தர் பாக்குறாரு, அப்ப அந்த தவறுகள் எப்படி எங்க நம்ம சரி செய்து கொள்ளணும். அப்ப சில பவுல் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, என்னன்னா முகத்துக்கு முகதான் நேரா அன்புல அதை கண்டிக்கும் பொழுது அதே விஷயத்த அப்போஸ்தல் பேதுரு கூட நிச்சயமா 100% உணர்ந்து தெரிந்திருக்கணும். எப்படி நாம சொல்றதுன்னா அதற்கப்புறம் பேதுரு எழுதுற நிருபங்கள், முதல் பேதுரு இரண்டாம் பேதுரு நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய போதனைகள்ல இந்த ஒரு குழப்பம் தெரியவே தெரியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவார் அந்த ரெண்டு நிருபங்கள் நீங்க பார்க்கும் பொழுது. அப்ப இந்த தவறு பேதுருடைய பலவீனத்தினால்தான் இது வந்துச்சு, ஆனா இது வந்து அபிஷேகம் பெற்றதுக்கு பின்னால்தான், ஆனா அபிஷேகம் பெற்றுட்டாலும் கூட அவர்கள் எப்படி தான் பாடுள்ள மனுஷர்கள் தான், மாம்சத்துல பலவீனமானவங்க தான், அது நிகழ்வது அங்க இயற்கை, ஆனா அது வந்துட்டு அவங்களுடைய ஆவிக்குரிய ஊழியத்துல எந்த விதத்திலையும் அவங்களை வந்துட்டு சந்தேகப்பட நம்ம முடியாது இல்லைங்களா. அப்போ இது அப்போஸ்தல் பவுல் மூலம் அங்க தேவன் வந்து அங்க சரி செய்யறாரு. அப்ப இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம நமக்கு இன்னைக்கு என்ன ஒரு பாடமா இருக்கும்னா, சகோதர சகோதரிகள ரெண்டு பேரும் அங்க தேவனுடைய ஊழியம் செய்யறாங்க, அவங்க செய்யற தேவனுடைய ஊழியத்துல எந்த விதத்திலையும் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் மாம்சீக பலவீனத்துல சில தவறுகள் நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அங்க நம்ம எதைய பார்க்க சொல்றார் தேவன் அப்படின்னா, அந்த மாம்சீக பலவீனத்தை வச்சுட்டு அவங்க செய்யக்கூடிய ஆவிக்குரிய வேலையை நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க சந்தேகிக்க வேண்டாம், அதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற லெசன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அது நமக்கு கூட ரொம்ப அப்ளை ஆகும், நமக்கு கூட ரொம்ப கரெக்டா பொருந்தும். ஆமாம், இங்க வந்துட்டு பேசுறவங்களோ இல்லாட்டி சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கவங்களோ இல்லாட்டி தேவன் பயன்படுத்துகிற மனுஷங்கள் யாரா இருந்தாலும் சரி, இல்லாடி நம்முடைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் கூட சரி, அவர்களுக்கு மாம்சத்துல பலவீனம் இருக்கும், அதே சமயத்துல அவங்களுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி கூட உருவாயிருக்குது. அப்ப புது சிருஷ்டியை தயவு செஞ்சு பழைய மனுஷன் வச்சுட்டு எடை போட வேண்டாம், அதுதான் இங்க நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு பாடம். புது சிருஷ்டி கவனிங்க, இனிமேல நான் உங்களை பார்த்தாலோ நீங்க என்னை பார்த்தாவோ நமக்குள் இருக்கிற அந்த புது சிந்தையின் படித்தான் நம்மை ஒருவரை ஒருவர் நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர, மாறாக அந்த பழைய அவர் இருக்கிறார், 28 எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள 40 இருக்கிறார், அவர் இந்த பழைய மனுஷனை ஜெயிக்கிறது தான் நமக்கு இன்னைக்கு டாஸ்க், நமக்கு இலக்கு இருக்குது இல்லைங்களா, இலக்கு அதுல நம்ம அந்த புது சிருஷ்டி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி உற்சாகம், ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஆறுதல், ஒரு பாராட்டு இது இருக்கணும். இவ்ளோ செய்யறாங்க, இவ்வளோ பேசுறாங்க, இப்படி அப்படி சொல்ல முடியாது, பலவீனம். அப்போஸ்தலர்களுக்கே அந்த ஒரு இரக்கம் தேவன் காண்பிக்கும் பொழுது இல்லைங்களா, அப்புறம் அப்படி அப்படியே இந்த சுவிசேஷிக்கும் முழுக்க வர நமக்கு கூட அதே ஒரு லெசன், ரொம்ப முக்கியமான பாயிண்டா நம்ம ஃபீல் பண்றோம், நான் உணர்கிறேன். அப்போ நம்ம அது கூட நம்ம பார்க்கணும். மூன்றாவது சம்பவம் என்ன, அப்போஸ்தலர்களுடைய நம்பகத்தன்மையை சந்தேகிக்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய போதனைகள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை அவங்களுடைய நாட்கள்லயே சம்பவிக்கிற மாதிரி சில போதனைகள் சொல்றாங்க. அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, ஓ காலம் சமீபமா இருக்குது, காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப இந்த வார்த்தையில என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அவங்க நாட்கள்லயே சம்பவிக்கும் அப்படின்னு தப்பாக உணர்ந்து கொண்டு அவங்க பேசிருக்கிறாங்க. அப்படி அவங்க பேசிருக்கும் பொழுது எப்படி அவங்களுடைய போதனைகள்ல தவறுகளே இல்லைன்னு நாம சொல்லலாம், அப்படி ஒரு சந்தேகம் கூட வரும். ஆனா இது நம்ம பார்க்கணும், கிறிஸ்து இயேசுடைய இரண்டாம் வருகை அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபனமாகற விஷயம் அப்போஸ்தலர்களுக்கு எந்த விதத்துல கர்த்தர் இயேசு விட்டுட்டு போனார் அப்படின்னா ரொம்ப சந்தேகத்தோட விட்டுட்டு போனார். அவங்களுக்கு சொல்லல, இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா அந்த நாளையும் நாளிகையும் பத்தி அவர் சொல்லல. உதாரணத்துக்கு அவங்க கேட்கறாங்க இல்லைங்களா, கேள்வி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இருந்த என்னதான் பதில் வந்துச்சுன்னா, அந்த நாளையும் நாளிகையும் குறிச்சு நீங்க ரொம்ப, ஆமா நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க, பிதா ஒருவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது ரகசியமா இருக்க வேண்டிய விஷயம், ரகசியமா தான் இருக்கும். அதை பத்தி நீங்க இப்போ கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் போது, அந்த விஷயம் உண்மையிலேயே அப்போஸ்தலர்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரகசியம் தான். ஆனா கர்த்தர் இயேசு ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு போனார், ஆனா நீங்க விழித்திருந்துருங்க. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுனுடைய வருகை உங்களுக்கு தெரியாம சம்பவிச்சிட கூடாது. நீங்க விழுத்து இருக்கிற ஜனங்களா இருந்தீங்கன்னா அந்த நாள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சு உங்களை நீங்க அந்த விசுவாசத்துல காத்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரு கட்டளை கொடுத்துட்டு போனார். அப்ப இந்த இவர்களுடைய போதனை அப்படியா இருந்துச்சு நம்ம பார்த்தோம்னா, அப்படி இருந்த மாதிரி தோணும். ஆனா அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் பேதுரு, அப்போஸ்தல் யோவானுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் இந்த கிறிஸ்து இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு கொஞ்சம் காலம் இருக்குது. அவங்களுடைய மற்ற பிற உபதேசங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, இல்ல இல்ல அவங்க அந்த மாதிரி நினைக்கல, கொஞ்ச நாள் இருக்குதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அது எவ்வளவு எக்ஸாக்டா 2000 வருஷம் அது அவங்களுக்கு தெரியல, ஆனா கொஞ்சம் காலம் அங்க இருக்குது அப்படி சொன்னார். ஆனா அது எப்படி நாம இங்க கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, அப்போஸ்தல் பேதுரு வசனம் படிங்க, நீங்க 2 பேதுருல 1:15 படிங்க பாருங்க. அவருடைய நிருபங்கள் சபைக்கு எதற்கு இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க, நான் சென்ற பின்பு, நான் மரிச்சதுக்கு அப்புறமும் உங்களை வழி நடத்துவதற்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் இவைகளை உங்களுக்கு நான் தருகிறேன். அப்ப இங்க அப்போஸ்தல் பேதுரு வார்த்தையில நமக்கு என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் மறிக்கிறதுக்குள்ளாகிய ராஜ்யமோ கர்த்தருடைய வருகையோ வந்துரும் அவர் நினைச்சிருந்தா இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா இல்லைங்களா? நான் போன பின்பு இது உங்களுக்கு உதவும் இல்லைங்களா? அவர் இருக்கும் போதே ராஜ்யமும் கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையும் வந்துரும் அவர் நம்பினார்னா இந்த மாதிரி அவர் கொடுக்க தேவையில்லை. ஆனா கொடுத்திருக்கிறார் இந்த வசனம், இந்த வார்த்தை பேசிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு கிளியரா தெரியும் ராஜ்யம் வருவதற்கு முன்னாடி நான் மறிச்சு போயிடுவேன், கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு வரக்கு முன்னாடி நான் மறிச்சு போடுவேன். அப்ப இரண்டாம் வருகை ராஜ்யம் சொல்லும் போது கொஞ்சம் காலம் இருக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. அப்ப அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு காலம் சமீபமா இருக்குது சொல்றாரு இல்லைங்களா? அப்போ சொல்லும் பொழுது அவர் கூட என்ன வியூல சொல்றாரு, என்ன என்ன அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னா, அவர் தேவனுடைய திட்டத்தை ஒட்டுமொத்தமா பாக்குறார். 7000 வருஷம் கடைசி நாள், 7000 வருஷம், அதுல 6000 வருஷம் முடிஞ்சுதான் அந்த கடைசி 7000 வருஷம் வரும். ஆனா அப்போஸ்தல் பவுல் இருக்கிறது அங்க இருந்துட்டு 4000 வருஷம் கடந்தாச்சு, அந்த 6000 எவ்வளவு கடந்தாச்சு, அந்த 6000 எவ்வளவு கடந்துச்சு பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 4000 கடந்து 5000 அவர் இருக்கும் பொழுது அப்படி ஒட்டு மொத்தமா பார்த்துட்டு அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கடக்க வேண்டிய காலம் அதிகமா கடந்து போயிட்டோம், இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. எப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ரொம்ப காலம் வந்தாச்சு, முன்னாடி 2 இருக்குது, பின்னாடி 4 இருக்குது. இப்ப இவர் என்னதான் சொல்லுவார், முன்னாடி இருக்க 2 பார்த்துட்டு ரொம்ப பக்கமாயிடுச்சு அப்படித்தான் சொல்றாரு. உடனே இது கூட நம்ம என்ன தவறா நினைச்சுக்கிறோம், அப்போஸ்தலருடைய வார்த்தையை, அப்போ அவர்கள் ராஜ்யம் காலம் சமீபமா இருக்குது சமீபமா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை கூட தப்பா புரிஞ்சுக்கிறோம், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா அவங்க நாட்கள்லயே நடக்கும்னு அவங்க சொல்றதா இல்ல, அப்படி அவங்க சொல்லல, அவர் ஒட்டு மொத்தமா பார்த்து சொல்றாரு. ரொம்ப காலத்துக்கு பின்னால இருக்குது இந்த ஒரு சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் காலம். ஆனா நம்ம அந்த காலத்துல நிறைய 1000 வருஷங்கள் கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு சில 1000 வருஷங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கம்பேர் பண்ணி சொல்றாரு, காலம் வந்துட்டு இப்போ சமீபமா இருக்குது இல்லைங்களா, அப்போ நீங்கள் வந்துட்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ அப்போஸ்தல் பவுல் கூட ரொம்ப கிளியரா சொல்றாரு. எப்படி இன்னும் ஸ்ட்ராங்கா நாம சொல்லலாம்னா, அவர் இன்னொரு அவருடைய நிருபத்துல சொல்லும் பொழுது அந்த நாளை குறிச்சு யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏன்னா அந்த நாள் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. முதல்ல விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும், கேட்டின் மகனே வெளிப்படணும், அதற்கப்புறம் தான் கர்த்தருடைய நாள் வரும். ப்ராஃபசி சொல்றார், தீர்க்க தரிசனம் சொல்றார். அப்ப சொல்லும் பொழுது இங்க கூட ரொம்ப எக்ஸாக்டா அப்போஸ்தல் பவுல் அவருடைய நாட்கள்லயே கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தையோ இரண்டாம் மருகையோ அவர் எதிர்பார்க்கல, கொஞ்சம் முன்னால் வச்சுதான் சொல்ற, இன்னும் எதிர்காலத்தில் இருக்கிறது தான் அங்க சொல்ற. அப்போ இது கூட ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன உதாரணம் என்னன்னா, அவர்கள் அவங்களுடைய போதனைகள்ல அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்ல எந்த அளவுக்கும் தவறுகள், மாம்ச பலகீனத்தினால தவறுகள் ஏற்பட அங்க ஏற்படல பார்க்கும். மாறாக பரிசுத்தாவின் வழிநடத்தல் முழுக்க முழுக்க இருந்து அவங்களுடைய வசனங்கள் இன்னைக்கு நமக்கு உதவியா அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நாலாவது சம்பவம், அப்போஸ்தலர்களுடைய நம்பகத்தன்மைய நம்ம சந்தேகிக்கிற மாதிரி என்ன சம்பவம் அப்படின்னா, அப்போஸ்தல் பவுல் விருத்த சேதனத்தை குறிச்சு ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் பேசின மாதிரி நமக்கு தோன்றும். எங்கேனா நீங்க வசனம் படிக்கலாம், கலாத்தியர் 5:2 படிங்க. இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றார், விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் நீங்க பண்ணினீங்கன்னா கிறிஸ்துவினால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப வசனம் படிங்க, அப்போஸ்தல் 16:3. ஆமா, இங்க வந்துட்டு அப்போஸ்தல் தன்னுடைய ஊழியத்துல தன்னோடு கூட தீமோத்தேயுவை சேர்த்துக்க விருப்பப்படும் பொழுது தீமோத்திய அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னால தீமோத்திக்கு என்ன பண்றாரு பார்க்கிறோம் பாத்தீங்களா. அப்போ அங்க தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்றாரு அப்போஸ்தல் பவுல். ஆனா இங்க வந்து சொல்றாரு கலாத்தியர்ல, நீங்க விருத்த சேதனம் பண்ணீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள உங்களுக்குள்ள முரண்பாடுதானே, 100% முரண்பாடாதான் தெரியுது. அப்ப இது கூட நிறைய பேர் சொல்லிட்டு அப்ப எப்படி இவர்களுடைய போதனை நம்ம நம்புறது பாருங்க, இவங்களுக்குள்ள பாருங்க எவ்வளவு முரண்பாடான உபதேசங்கள் இருக்கிற மாதிரி அங்க தெரியும். அப்ப நம்ம இதை நல்லா வாட்ச் பண்ணணும். ஒருவேளை அப்படி அப்போஸ்தல் பவுல் முரண்பாடான உபதேசங்கள் சொல்லியிருக்கிறாரா, இல்லாட்டி தான் சொன்ன உபதேசத்துக்கே எதிர்மாறாக அவர் நடந்திருக்கிறாரா அப்படின்னு நம்ம நினைத்தோம்னால் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தீமோத்தி யார் அப்படின்னா, தீமோத்தி ஒரு யூதன். நீங்க அப்போஸ்தல் 16:1, தாய் யூதஸ்திரி, விசுவாசமுள்ள யூதஸ்திரி, தகப்பன் வந்துட்டு கிரேக்கர். அப்போ தாய் யூதன், தாய் வந்துட்டு யூதஸ்திரின்னு சொல்லும் போது அப்போ நியாயமா தீமோத்தி கூட யார்தான், ஒரு யூதன் இல்லைங்களா, அவர் ஒரு யூதன். அப்ப யூதன் சொல்லும் பொழுது யூதர்களுடைய தேச என்ன சொல்லலாம், கலாச்சாரம் நம்ம சொல்லலாம், அது என்னன்னு சொன்னா நேஷனல் கஸ்டம், அவங்க கரெக்ட் பாரம்பரியம், அவர்களுடைய தேசத்தின் பாரம்பரியம், அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய யூதர்களுடைய பாரம்பரியம் என்னன்னா விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் வந்துட்டு நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு 430 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் தேவன் கொடுத்துட்டார். அது ஒரு ஒரு பாரம்பரியம். அது வந்துட்டு என்னன்னு சொல்லலாம், நம்ம நியாயப்பிரமாணத்துக்குள் வர்றது கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலே 430 வருஷத்துக்கு முன்னாலேயே கொடுத்திருக்கிறார் தேவன். அப்ப அந்த அந்த ஒரு பாரம்பரியத்தின் படி இங்க வந்துட்டு தீமோத்தி என்ன தான், அவரு கூட ஒரு யூதன், அது நேஷனல் கஸ்டம். அப்ப அது அவங்க செய்யறதுல வந்துட்டு எந்த தப்பும் இருக்கிறதா அங்க தெரியல இல்லீங்களா. அதே போல நீங்க இன்னொரு வசனம் படிங்க, கலாத்தியர் 2:7-8 பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அப்போஸ்தல் பவுல் யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தெரியும் படிங்க நீங்க. பாருங்க, அப்போ பேதுரு வந்துட்டு யூதர்களுக்குள்ள அவர் தேவன் நியமிச்சிருக்கிறாரு, என்னைய வந்துட்டு யாருக்குள்ள நியமிச்சிருக்கிறார், ஆமா புறஜாதிகள். எப்படி சொல்றாருன்னா, பேதுருவை வந்துட்டு தேவன் விருத்த சேதனம் பண்ணுறவங்களுக்கு ஏற்படுத்திட்டார், என்னைய வந்து தேவன் எதுக்கு நியமிச்சிருக்கிறார், விருத்த சேதனம் பண்ணாதவங்களுக்காக நியமிச்சிருக்கிறார் அப்படி சொல்லிட்டார். இப்போ கலாத்தியர் 5:2 சொல்றாரு இல்லைங்களா, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது சொல்றார். இது வந்துட்டு அவர் யூதர்கிட்ட சொல்றாரா இல்ல புறஜாதி கிட்ட சொல்றாரா, மார்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் யூதர்கள் கிட்ட பேசல, மாறாக யார்கிட்ட பேசுறாரு, கரெக்ட் புறஜாதி கிட்ட பேசுறாரு. ஏன்னா புறஜாதி கிட்ட பேசுறதுக்கு தான் இவர் என்ன பண்ணப்பட்டார், தேவனால அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ புறஜாதிகள் கிட்ட பேசுறாரு, மாறாக யாருக்கிட்ட பேசல பார்க்கிறோம், யூதர்கள் கிட்ட பேசல. ஆனா தீமோத்தேயு யார், யூதன் இல்லீங்களா. அப்ப தீமோத்தேயு கிட்ட என்னதான் சொல்றாரு அவரு, நீங்க விருத்த சேதனம் பண்ணிக்கங்க இல்லீங்களா. அப்ப இந்த விருத்த சேதனம் நம்ம சொன்னோம், நியாயப்பிரமாணத்துக்கு 430 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு, 430 வருடங்களுக்கு முன்பதாக கொடுத்தாச்சு. கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் கூட சில பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய பாரம்பரியம்னு சொல்லும் பொழுது அது தவறுதலா தவறா இருக்கும்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அப்ப இங்க இங்க அந்த ஒரு ரீதியில தான், அது அவங்களுடைய ஒரு பாரம்பரியம், அது ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆபிரகாமுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பாரம்பரியம் அப்படி சொல்லும் பொழுது, அந்த பாரம்பரியத்துல பிறந்தவர் தீமோத்தேயு என்கிறதுனால தீமோத்தேயு அதை செய்வதற்கு யார் தடை செய்யல, அதே சமயத்துல பவுல் கம்பலும் பண்ணல புரியுதுங்களா. தீமோத்தேயு நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகும்னு அவர் சொல்லவே இல்லை, அதே சமயத்துல நீங்க பண்ணவே கூடாதுன்னு அவர் என்ன பண்ணல சொல்லல. சரி, அது பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்துக்குள்ள நீங்க பிறந்திருக்கிறீங்க, நீங்க செய்யுங்க அவ்வளவுதான். ஆனா புறஜாதிகள் கிட்ட வந்துட்டு அப்போஸ்தல் பவுல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவர் வந்துட்டு இந்த விருத்த சேதனம் பத்தி அவர் பேசுறாரு. புறஜாதிக்கும் விருத்த சேதனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை, கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. வசனம் நீங்க படிச்சீங்கன்னா கலாத்தியர் 2:3-5 வரைக்கும் பாருங்க. இங்க இங்க ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இப்ப தீத்துவ வந்துட்டு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, வந்து நீங்க விருத்த சேதனம் செஞ்சே ஆகணும் சொல்றாரு. அவர் சொல்லும் போல அதுக்கு அப்போஸ்தல் பவுல் என்ன இடமே இடம் கொடுக்கவே இல்லை, நீங்க பண்ணவே கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, சில கள்ள சகோதரர்கள் சொல்றாருங்களா வசனம், கள்ள சகோதரர்கள் இல்லைங்களா, இங்கிலீஷ்ல ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இல்லைங்களா, கள்ள போதகர்கள் சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க அந்த ஒரு விருத்த சேதனமும் செய்யணும், அதே சமயத்தில் நீங்க என்ன பண்ணணும், கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளணும். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுது, ரொம்ப ஷார்ப்பான விஷயம் கவனிங்க. அப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொன்ன விஷயம், நீங்க விருத்த சேதனமும் செய்யணும், அப்புறம் என்ன செய்யணும், கிறிஸ்துவையும். ஆனா அவங்களுக்கு பேர் என்ன, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க, ஆனா அவங்களுக்கு பேர் என்ன, ஏன் யோசிங்க பாருங்க. அப்ப தேவன் தான் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சொன்னோம்னா அந்த சுவிசேஷம் மாத்திரம் தான் இருக்கணும், அதுவும் சரி இதுவும் வந்தீங்கன்னா நீங்க இல்ல. அவ்வளவுதான் சொல்றாங்க, எவ்வளவு ஷார்ப்பா அவங்க பாக்குறாங்க பாருங்க இல்லீங்களா. அவங்க கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க, நல்லது, அதுக்காக தான் சுவிசேஷம் போச்சு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கொண்டு வந்தாங்க பாருங்க, என்ன அது, இல்லாத ஒண்ணு. அப்போ அவங்க வந்துட்டு சரியான ஆட்டிடியூட்ல இல்ல, சரியான மனசுல இல்ல. அதுதான் இங்க அப்போஸ்தல் பவுல் ரொம்ப கிளியரா பாக்குறாரு. அப்படி சொல்லிட்டா கூட அவங்க சகோதரர்கள் கிடையாது அப்படி சொல்றாரு. எவ்வளவு நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது கர்த்தருடைய சத்தியத்துல அந்த பரிசுத்தம், தேவன் அங்கீகரிச்ச விஷயங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், அதே சமயத்துல தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆவி அங்கீகரிக்காத விஷயத்துல நமக்கும் பங்கு இல்லை. அதுதான் இங்க நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அப்போ அங்க அப்போஸ்தல் பவுல் பார்க்கும் பொழுது யூதர்களே அந்த விருத்த சேதனம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தடை சொல்லவே இல்லை. அதுக்கு கூட ஒரு வசனம் நீங்க நல்லா படிங்க, 1 Corinthians 7:18-19. அப்ப பாத்தீங்களா அந்த ப்ரொவிஷன் கொடுக்கிறாரு பாத்தீங்களா, ஒருவர் யூதரா பிறந்து அந்த நேஷனல் கஸ்டம் அந்த தேசத்தினுடைய பாரம்பரியத்துக்குள்ள வந்து அதனால விருத்த சேதனம் பண்றவரா வந்தா பண்ணிட்டு போங்க. இன்னொருத்தர் புறஜாதியா வந்துட்டு விருத்த சேதனத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை, அவர் வந்துட்டு விருத்த சேதனம் பண்றதுக்கு தேட வேண்டாம். அப்ப என்னன்னா யூதர்கள் பண்ணுவதற்கு அவர் அங்க தடை செய்யல, அதே சமயத்துல இங்க புறஜாதிகள் அதைய செய்யறக்க நிர்பந்தம் வந்துச்சுன்னா அதுக்கு கூட என்ன பண்ணவே இல்லை, அவரு அனுமதிக்கவே இல்லை இல்லைங்களா. அப்ப அவர் தன்னுடைய ஊழியத்தை ரொம்ப நேர்த்தியா செய்து முடிச்சிருக்கிறார். அப்போ தீமோத்தியோ விருத்த சேதனை பண்ண சொல்லிட்டு அதே சமயத்துல கலாத்தியர்ல வந்துட்டு விருத்த சேதனை பண்ணீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லும் பொழுது இது முரண்பாடான போதனை கிடையாது, மாறாக தேவனுடைய ஆவியின் படி ரொம்ப தெளிவான போதனை. அது யூதர், இவர் புறஜாதி. யூதர் கிட்ட யூதர் மாதிரி பேசணும், புறஜாதி கிட்ட புறஜாதிக்கு தகுந்த மாதிரி. அதுதான் ரொம்ப கிளீனா அங்க அப்போஸ்தல் பவுல் அங்க செஞ்சிருக்கிறார். அப்ப இதுல கூட எந்த குழப்பமும் இல்லை, அப்போஸ்தல் பவுல் சத்தியம் தான் செஞ்சிருக்கிறார், சத்தியம் தான் பேசியிருக்கிறார் இல்லீங்களா. இப்ப 5வது ஒரு சம்பவம், இந்த சம்பவம் கூட அப்போஸ்தலர்களுடைய அந்த உபதேசங்களின் மேல இருக்கிற நம்பகத்தன்மையா சந்தேகிக்கும் வகையில இருக்குது. எப்படின்னா இதுவும் அப்போஸ்தல் பவுலினுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. என்ன விஷயம்னா, நீங்க அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 21:20-26 படிங்க. சுத்திகரிப்பு பண்ற விஷயத்தை நிறைவேற்றி அந்த சவரன் செய்யக்கூடிய செலவில் அவர் அங்க செய்யறது பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு சம்பவம் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தல் பவுல் தப்பு செஞ்ச மாதிரி நமக்கு அங்க தோணுது. அப்போ நிறைய பேர் என்ன கூட சொல்றாங்கன்னா, இங்க இவர் செஞ்ச தப்பு இருக்கு இல்லைங்களா, என்ன தப்பு இங்க செஞ்சிருக்கிறார். அப்ப அங்க அந்த ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க புறஜாதிக்குள்ள போய் சொல்லிருக்கிறீங்க, புறஜாதிக்குள் இருக்கல யூதர், அப்படின்னா கன்வெர்டட் யூதர்ஸ், யூதரா இருந்துட்டு என்ன ஆயிட்டாரு, புறஜாதிகளுக்குள்ள போயிட்டார். அவங்க கிட்ட போய் நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்கன்னா, விருத்த சேதனம் பண்ண கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கிறீங்க, அதனால இங்க இருக்கிற யூதர்களுக்கே உங்க மேல வருத்தம், இங்க இருக்கிற யூதர்கள் உங்களுக்கு மேல வருத்தம். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, இவங்க எல்லாம் அவங்க கிட்ட கூடுவாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்காக இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா இவங்களுக்கு உங்க மேல அந்த சந்தேகம் குழப்பம் எல்லாம் அங்க வராது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கூட இங்க யார் பண்றா போய் அப்போஸ்தல். இங்க அவர் செஞ்சிட்ட இந்த விஷயத்தின் படிதான், இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேரு என்ன நம்புறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் வந்து அப்போஸ்தல் பவுல் வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ரோம சக்கரவர்த்தி ரோம என்ன சொல்லலாம், படைகளினால சிறைப்பிடிக்கப்பட்டு அநேக உபத்திரங்களுக்குள்ள போனதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவர் இந்த விஷயத்த என்ன பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. அவர் போயிட்டு அந்த சுத்திகரிப்பு எல்லாம் பண்ணிட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்துட்டாரு. அதனால தான் தேவன் அவருக்கு தண்டனை கொடுத்தார் அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம வேத வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவருக்கு நேர்ந்த அந்த உபத்திரவங்கள் ஏதோ ஒரு தண்டனை மாதிரி எல்லாம் எங்கேயுமே சொல்லல. மாறாக இதெல்லாம் நடக்கும்னு அப்போஸ்தலர் பவுலுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். நான் எருசலேம் போனா எனக்கு என்னத்தான், சிறை இருப்பு தான், உபத்திரவம் தான், நல்லா தெரியும். வசனம் நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னா 21 10 14 படிக்கலாம். ஆமாம், அப்போ அப்போஸ்தல் பவுலுக்கு நேர்ந்த சம்பவங்கள் அவருக்கு ஏற்கனவே தெரியும். தீர்க்க தரிசனமா வந்திருக்குதாங்க. அது தெரிஞ்சுதான் அவர் வேணும்னு எங்க போறார், எருசலேமுக்கு போயிட்டு கர்த்தர் இயேசுவின் நாமத்திற்காக சாட்சி கொடுக்கிறார். அந்த உபத்திரவங்களுக்குள்ள எல்லாம் போறார். அப்போ நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, சிலர் சொல்றாங்க இவர் இங்க செஞ்ச தப்பினாலதான், இவர் தப்பு செஞ்சிட்டாரு, தப்புனாலதான் அவருக்கு இந்த தண்டனை வந்துச்சுன்னா, அது தண்டனை இல்லை, அது பிளஸ்ஸிங், அது ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் நாமத்திற்காக சாட்சி கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம். அதனால்தான் சொல்றாரு, எருசலேம்ல எனக்கு மரணம் சம்பவிச்சாலும் பரவாயில்ல, அது நான் கிறிஸ்துவுக்காக நான் சகிக்கிறேன் சொல்றேன் இல்லைங்களா. அது மாத்திரமல்ல, அந்த உபத்திரவங்கள தேவன் அவரோடு கூட இருந்தார், அதுலயும் சந்தேகம் இல்லை. எப்படின்னா சில வசனங்கள் நீங்க படிங்க, நீங்க அதுலயே 23 11 வசனமும் 27 23 24 படிங்க. 27 23 24. ஆமாம் இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் என்னன்னா, அவருடைய உபத்திரவ நாட்கள்ல தேவன் அவரு கூட இருந்துட்டு அவரை பலப்படுத்துனதெல்லாம் பார்க்கணும். ஒருவேளை சிலர் சொல்லுகிற பிரகாரம் இவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாருன்னா தேவன் அங்க வந்துட்டு அவர் என்ன பண்ண தேவையில்லை, என்கரேஜ் பண்ண தேவையில்லை இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் என்னன்னா, அப்போஸ்தல் பவுல் அவர் வாழ்க்கையில நடந்த அந்த கஷ்டங்கள் வந்துட்டு அது அவருடைய தேவனுடைய நாமத்திற்காக, கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவர் கொடுத்துட்ட சாட்சி, அது ஒரு பெரிய வாய்ப்பு. சரி, அப்போ இதுல நம்ம பார்க்கும் போது நாம் என்ன சொல்லலாம், அப்போ அப்போஸ்தல் பவுல் இங்க செஞ்சார் பாத்தீங்களா, இந்த யூதர்கள் சில விஷயம் சொல்றாங்க, சில புகார் வைக்கிறாங்க, நீங்க அந்த புறஜாதிகளுக்குள்ள இருக்கிற யூதர்களுக்கிட்ட போய் நீங்க அந்த மோசையினுடைய நியாய பிரமாணத்தை அவமாக்கிட்டீங்க இல்லைங்களா, அதான அர்த்தம். நீங்க விருத்த சேதனம் பண்ண தேவையில்லைன்னு கட்டளையிட்டா அதான் அர்த்தம். அப்ப நீங்க வந்துட்டு என்னன்னா, அதற்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பரிகாரமா இந்த மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் அங்க செய்யறாரு. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்துட்டு அங்க பரிகாரம் செய்யறாரு அப்படிங்கும் பொழுது, அப்ப அவர் என்ன தப்பு செஞ்சதா தான் அர்த்தமாகுது. ஆக்சுவலா அவர் அந்த தப்பு கூட அங்க செய்யல. அப்போ நீங்க பவுலினுடைய நிருபத்தை நம்ம படிக்கிறோம், மோசையினுடைய நியாய பிரமாணத்துக்கு அவர் எப்பயுமே ரொம்ப மரியாதையை கொடுக்கிறார். ஏன்னா அது தேவன் கொடுத்த பிரமாணம், அது ஒரு அப்போஸ்தலன் வந்துட்டு இல்லைன்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப கிளியரா அந்த ஒரு நியாயப்பிரமாணம் ஞானத்தையும் அன்பையும் வந்துட்டு உள்ள கொண்டு வரது அவர் அப்போஸ்தல் பவுல் அங்கீகரிக்கிறார் இல்லைங்களா. அப்ப வந்துட்டு இவர் போய் அந்த புறஜாதிகளுக்குள்ள மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தையோ அவர் கொடுத்த அந்த பழக்க அந்த சட்ட திட்டங்களையோ வந்துட்டு அவரு அவமாக்கி போடவே இல்லை. அதுதான் நம்ம ரொம்ப எக்ஸாக்டா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, அப்புறம் அப்போஸ்தல் பவுல் அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சுத்திகரிப்பு செஞ்சதெல்லாம் எதுக்கு, அதுதான் இங்க க்வெஸ்டின். அவர் அப்படி செய்யலங்க பொழுது கம்முன்னு போயிடுக்கலாமே, ஆனா அவங்களுடைய அவங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்றுக்கொண்டு இவர் என்ன பண்றார், சுத்திகரிப்பு பண்ணிக்கிறாரே தன்னை இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது வேற ஒன்றும் கிடையாது, யூதர்களுக்குள்ள யூத யுகத்துல சில ஓய்வு நாட்களை ஆசரிக்கிறது, சில பண்டிகைகள் ஆசரிக்கிறது வழக்கம் நிறைய இருந்துச்சு. ஓய்வு நாள் ஒரு 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 பழக்கம். அப்போ அந்த கூடார பண்டிகை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்புறம் இந்த என்ன சொல்ற நாம நிலால் பௌர்ணமி அந்த அந்த ஒரு விஷயங்கள் அவங்க என்ன பண்றாங்க, கடைபிடிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு விசேஷமான நாள், அந்த விசேஷமான நாள்ல ஏதாவது ஒரு சில சம்பிரதாயங்கள் அவங்க செய்யறது வழக்கம். எப்போ யூத யுகத்துல யூதர்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு அந்த பழக்க வழக்கத்துல ஒண்ணுதான் இந்த சுத்திகரிப்பு விஷயம். அப்போ யூதர்களுக்குள்ள தேவன் அங்கீகரிச்ச சில விஷயங்கள் யூத யுகத்துல இல்லைங்களா, அதுக்கப்புறம் இருக்கும் பொழுது அதையத்தான் அப்போஸ்தல் பவுல் அங்க செஞ்சாரே ஒழிய, மாறாக தேவனுக்கு விரோதமா அவர் எந்த ஒரு விஷயம் செய்யல. அதே போல பின்னால வரக்கூடிய சபையினுடைய விசுவாசம் குளறுபடி ஆகறதுக்கு தகுந்த மாதிரியான காரியங்களும் அவர் எதுவுமே அங்க செய்யல. அங்க என்னதான் செஞ்சார்னா, ஏற்கனவே யூதர்களுக்குள்ள தேவன் அங்கீகரிச்ச சில சடங்குகள் சில விஷயங்கள் செஞ்சார். அந்த சுத்திகரிப்பு நாம பார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த சுத்திகரிப்பு கூட அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. மாறாக அது தவறுன்னு நம்ம சொல்றதுக்கு அங்க இல்ல, அது தேவன் அங்கீகரிச்ச விஷயமா தான். அதுதான் இஸ்ரேல் ரொம்ப இஸ்ரேஜனங்கள் ரொம்ப காலமா அங்க செஞ்சிட்டு இருந்தாங்க சரிங்களா. அது தேவனுடைய இந்த புது பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துவனுடைய உபதேசம் சுவிசேஷம் வந்ததுக்கு அப்புறம் அதை கடைபிடிக்கிறதுனால எந்த தவறுகளும் அங்க இல்ல. அப்போ அதெல்லாம் கிளியரா பார்க்கும் பொழுதுதான் சரி இவங்களுடைய வேண்டுகோள் நாம் அது தவறும் இல்லைங்க போல என்ன பண்றாரு பாருங்க. அங்க இங்க கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நம்ம சொல்லலாம் அவர் மேல தப்பு இல்ல, தப்பு செஞ்சுதான் சிலர் ஃபீல் பண்றாங்க, ஆனா இவர் தப்பு செய்யலங்கிறது இவருக்குள்ள ரொம்ப தெளிவு. அப்புறம் அவங்க செய்ய சொல்றது கூட தப்பு இல்ல. இப்ப இவர் என்னதான் முடிவு எடுத்திருக்கிறார், சரி நாம அது செய்யறதுனால நம்ம தவறான ஒரு முன்னுதாரணம் கொடுக்க போறது இல்ல, தேவன் நம்மளை பார்த்து கரெக்டா பார்த்திருக்கிறார், அப்ப அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் அப்படி செஞ்சிருக்காரு. மற்றவர்கள் இடறி விழுந்து விடாத படிக்கு இவர் தன்னைத்தான் ஒடுக்கிட்டு கொஞ்சம் தாழ்மைப்படுத்திட்டு அங்க போய் அங்க அந்த வேலைகளை செய்யற, அப்ப அது கூட எந்த விதத்திலையும் தவறு அங்க இல்லையே நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதே சமயத்துல நாம இன்னும் என்ன சொல்லலாம்னா, இவர் அந்த புறஜாதிகள் கிட்ட போயிட்டு, புறஜாதிகளுக்குள்ள இருந்த யூதர்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணக்கூடாதுன்னு அவர் எங்கேயுமே அவர் சொல்லல. அது எப்படி நாம சொல்லலாம்னா, அவர் சொன்னாரு என்ன விஷயம் சொன்னார்னா, எந்த ஒரு யூதனையும் வந்துட்டு யூதனையும் நீங்க விருத்த சேதனம் பண்ணக்கூடாதுன்னு அப்போஸ்தல் பவுல் சொல்லவே இல்லை. ஆனா என்ன சொல்லிருக்கிறாருன்னா, நீங்க அது பண்ணலாம், ஆனா ஒரு எப்ப நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டு அவரோடு கூட அவருடைய மரணத்துல நீங்க பங்கு பெறுகிறீர்களோ அப்ப இதெல்லாம் என்ன இதெல்லாம் தேவையில்லை. எப்பாருங்க யூதர்கள்கிட்ட சும்மா போய் சொல்ல என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க கிறிஸ்து இயேசுக்குள் சிலுவையில் அறையப்பட்டு மரணத்துக்குள்ள பங்கு பெறுகிறவர்களா இருந்துட்டீங்கன்னா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லை. மாறாக சும்மா போயிட்டு யூதர்கள் கிட்ட நீங்க இந்த மாதிரி விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. வசனம் நீங்க படிக்கல எங்கன்னா, ரோமர் 7 முதல் 4 வசனம் போதும். அப்ப அந்த கடைசி வசனம் ரொம்ப எக்ஸாக்டா அங்க சொல்றாரு, தெளிவா அதற்கு முன்னால சொல்லப்பட்டது அதுக்கு ஒரு உதாரணம் அங்க சொல்றாரு. அப்ப யூதர்களுக்கு, அதாவது புறஜாதிக்குள்ளுக்குள்ள இருக்கிற யூதர்கள் கிட்ட அவர் என்னத்தான் சொன்னார்னா, இந்த விஷயத்தான் சொன்னார், நீங்க கிறிஸ்துவுக்குள் நீங்க ஒரு டைம் வந்துட்டீங்கன்னா நீங்க நியாய பிரமாணத்துக்கு மறுத்தவர்களாய் இருக்கிறீர்கள், மீதியே அதுல சொல்லப்பட்டது அதெல்லாம் நீங்க எதுவும் கடைபிடிக்க வேணுங்கிற அவசியம் அங்க இல்லை. இதுதான் அங்க சொல்ற அந்த விஷயம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 5 சம்பவங்கள் தான் சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர்கள் 12 பேரும் இந்த புது சிருஷ்டியின் அமைப்புக்கு அஸ்திபாரங்களாயிருந்து அவர்கள் மூலமா தேவன் பரிசுத்த ஆவியினால ஏவி அவங்கள் மூலமா இந்த ஒரு புதிய ஏற்பாட்டின் காரியங்கள், வசனங்கள், சத்தியம், சுவிசேஷம், தேவன் எல்லாம் விலக்கெடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை நம்ம முழுவதும் நம்பலாம், அதுல தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சிலர்கள் அவங்களுடைய உபதேசத்துல போதனைகள்ல தவறு பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 5 சம்பவங்களும் ஒருவேளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதுவா சில தாட்ஸ் கொடுக்குது, சில சிந்தனைகள் கொடுக்குது. ஏன்னா அப்போஸ்தல் பேதுரு செஞ்ச தவறு, அவருடைய பலவீனம், அப்புறம் அப்போஸ்தலனுடைய முரண்பாடா, அப்போஸ்தல் பவுலனுடைய முரண்பாடான வார்த்தைகள் இல்லைங்களா. அப்போ அப்போஸ்தலர்களை நம்ம தப்பா புரிஞ்சுட்டு கிறிஸ்துவனுடைய வருகையை பத்தி அவங்க தப்பா புரிஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தெளிவா கொஞ்சம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அப்படி இல்லை. அப்போஸ்தலர்கள் முழுவதும் தேவனுடைய பரிசுத்தாவின் வழிநடத்தலின்படி எல்லா காரியங்களையும் ரொம்ப நேர்த்தியா அங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றோம். அப்போ நம்ம ரொம்ப கண்டிப்பா முடிவில் என்னதான் சொல்ல முடியும்னா, அவர்களுடைய போதனைகளை நம்ம முழுவதும் ஏற்றுக்கொள்ளலாம், முழுவதும் ஏற்றுக்கொள்ளலாம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம நினைக்க வேண்டியது, ஏன்னா போன வாரம் நம்ம ஒரு பாயிண்ட் நமக்கு கிளிக் ஆகல, நமக்கு வரல. ஆனா நேற்று புதன்கிழமை சேலத்தில் எடுக்கும் பொழுது சொன்னார், ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அப்போஸ்தலர்கள் இன்ஃபாலிபிள், அதாவது அப்போஸ்தல்ஸ் இன்ஃபாலிபிலிட்டி சொல்லும் போது அவர்களை நம்பலாம், அவங்களுடைய உபதேசங்கள் முழுசும் நம்பலாம், 100% நம்பலாம். எப்படி நாம சொல்லலாம், அது எதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு ஏற்ற கால சத்தியத்துல இந்த குரோனாலஜில அப்போஸ்தல் பவுலனுடைய ஒரு எடுத்துக்கு ஒரு முக்கியமான லிங்க் நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, தள்ளி வைக்கிறாங்க. அந்த நியாயாதிபதிகளின் காலம், அப்போஸ்தல் பவுல் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவரு கணக்கு போடாம சும்மா அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி சும்மா பேசி இங்க பைபிள்ல அவங்க மூலம் தேவன் வார்த்தை கொடுக்கல. இங்க இன்னைக்கு போன வாரம் இந்த வாரம் நம்ம எல்லாம் எடுக்கும் பொழுது இந்த அமைப்புக்கு அவர்கள் தான் அஸ்திபாரம், அவங்களை பரிசுத்தாவினால ஏவி தான் புதிய ஏற்பாடு தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்றோம், அதுல எந்த தவறுகளும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. முழுவதும் நாம அவர்கள் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நம்ம நம்பலாம், தேவன் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பாருங்க அப்போ எப்படி வந்துட்டு நமக்குள்ள ஒரு அறியாமை வந்துட்டு, ஒரு பலவீனம் வந்துட்டு, ஒரு தெளிந்த புத்தி இல்லைங்க பொழுது எப்படி நம்ம தேவனுடைய வார்த்தைய நம்ம அவமாக்கிட்டு சொந்த முயற்சிகளுக்குள்ள நம்ம போகும் பொழுது நிச்சயமா இருளுக்குள்ளதான் நம்ம அங்க போறதுக்கான வழியா இருக்குது. பாருங்க அப்போ இது நம்ம ரொம்ப இன்னைக்கு வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் பேதுரு, ஜோவான், இன்னும் தேவன் பயன்படுத்தின மனுஷங்கள், அவங்க மூலம் ஒரு வார்த்தை வந்து பைபிள்ல இருக்குதுன்னா நீங்க கண்டிப்பா 100% அவைகளை முழுவதுமாக நம்பலாம், நம்பணும். அவருடைய சபை அங்கங்கள் இந்த சுவிசேஷத்துல வரக்கூடியவர்கள். சரி, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டாபிக் என்ன? ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். The apostles not lords of God's heritage. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஜனங்களின் மேல அதிகாரிகளா தேவன் வைக்கவில்லை. சரி, அப்போஸ்தலர்கள் எப்படி வைக்கப்பட்டிருந்தாங்க? போன வாரமே சில பாயிண்ட்ஸ் பேசணும், ஆனா இன்னைக்கு அதை ஒரு டாபிக் எடுத்துட்டு அங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறார். அப்ப டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, ஒருவேளை அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து இயேசு போனதுக்கு அப்புறம் அவரை போல தங்களை நினைத்து கொண்டு சபையில அதிகாரம் செலுத்தினார்களா, ஒரு கேள்வி. அல்லது நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் 12 பேருமே இயேசு போனதுக்கு அப்புறம், இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு அமைப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஏற்படுத்திட்டு அந்த 12 பேர் வச்சது தான் அதிகாரம், சட்டம், திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சபைய வழி நடத்தினாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த மாதிரி சிலர் கேள்விகள் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அதற்கு பதில் இல்லவே இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர்களுடைய அந்த ஒரு உபதேசங்களே நம்ம பார்க்கிறோம், அவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, எபேசியர் 4:4-5 படிங்க. சரீரம் ஒன்று அவங்களுக்கு நல்லா. ஆமா, அப்ப அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப கிளியர், 12 பேரும் என்ன நம்பினாங்க, என்ன விசுவாசிச்சாங்கன்னா சரீரம் ஒன்று தான், சபை ஒருத்தவங்க தான். அப்ப சரீரம் அங்கங்கள் அநேகமா இருக்குது, அந்த அங்கங்கள்ல ஒரு ஒரு அங்கம் விசேஷத்த குணநலன்கள் படைச்சது. ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தை விட விசேஷம், விசேஷித்தது. இன்னொரு அங்கம் இன்னொரு அங்கத்தை விட இன்னொரு விஷயத்துல விசேஷமா இருக்கு. அப்ப அங்கங்கள்ல பெருசு இருக்குது, விசேஷித்தவைகள் இருக்குது, கொஞ்சம் விசேஷித்தவைகள் இருக்குது, எப்படி வேணா இருக்குது. ஆனா அங்கங்கள் அநேகம், ஆனாலும் சரீரம் ஒன்று. அப்படி சொல்லும் பொழுது இந்த சரீரத்துக்கு தலை எவ்வளவுதான், ரொம்ப எக்ஸாக்ட் அங்கம் வேணா நிறைய இருக்கலாம், அந்த அங்கத்துக்குள்ள பெரியவங்க சின்னவங்க இருக்கலாம், ஆனா அந்த சரீரத்துக்கு தலை ஒன்று தான். அதே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 23:1-2 நம்ம பார்க்கும் பொழுது, 6-8 படிங்க. ஆமா பாருங்க, அப்போ கிறிஸ்துனுடைய இந்த ஒரு முக்கியமான வசனம் அவர் சொல்றார் பாருங்க. அப்போ இந்த மாதிரி பரிசெயர் சதுசெயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் தங்களை மற்றவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆட்களை நினைத்து தங்களை வந்துட்டு போதகரேனோ இல்லாட்டி அதிகாரிகளோ நினைக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க, அதன்படி அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சீஷரை பார்த்து சொல்ல போனாங்க, நீங்களும் அப்படி தயவு செஞ்சு நீங்க வந்து செய்யாதிருங்கள், ஏன்னா நமக்கு மேல போதகர் ஒருத்தரே தான் இருக்கிறார். அப்ப ரொம்ப எக்ஸாக்டா கிரைஸ்ட் அங்க சொல்றார் இன்னும் இந்த விஷயத்த, நமக்கு மேல அதிகாரிகளா தேவன் யாரை வைக்கல, நமக்கு எல்லாம் தலை கிறிஸ்து இயேசு மாத்திரம் தான் இருக்கிறாரு, வேற யாரும் இல்ல, தனிப்பட்ட மனுஷர்கள். அதே சமயத்துல வேற எந்த அமைப்பு கூட இல்ல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்கலாம் அப்படின்னா, Mark 10:42-45 வரைக்கும் நீங்க படிங்க பாருங்க. இப்போ புறஜாதியார் பார்த்து சொல்றார், புறஜாதிகளுக்குள்ள என்ன மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அவங்கள பலத்தவன் இருக்கிறான், சிறியவன் இருக்கிறான், பலத்தவன் கிட்ட அதிகாரம் இருக்குது, அதிகாரம் படிச்சவன் என்ன பண்றான், மத்தவங்களை எல்லாம் அடக்கி பாருங்க. இதுதான் கர்த்தர் இயேசு தன்னுடைய சபைக்கு கொடுத்த கட்டளை. ஆனா உங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாது. புறஜாதியில பாருங்க, ஒருத்தன் தலைவன்னா அதிகாரினா என்ன பண்றான், மத்தவங்களை ஒடுக்குறான், கட்டுப்படுத்துறான், ஆளுகை பண்றான். உங்களுக்குள்ள அப்படி இருக்க வேண்டாம், உங்களுக்குள்ள விஷயம் அப்படியே தலைகளா இருக்கும். நீங்கள் என்னுடைய சரீரம், எனக்கு பின் வரக்கூடிய என்னுடைய சீஷர்கள், என்னுடைய சகோதரர்கள், தேவன் பார்வையில சபை அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, உங்களுக்குள்ள யாராவது முதன்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பணிவிடைக்காரம். இந்த ரூல் சகோதர சகோதரிகளே எந்த அளவுக்கு நாம உணர்ந்திருக்கிறோம், நம்ம யோசிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் இதைய உணர்ந்து அந்த வசனத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். ஒரு நாள் சிந்திக்கணும் நாம. உங்களுக்குள்ள நீங்க அப்படி ஏதாவது நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ஊழியம் செய்யுங்க. நீங்க முதன்மையா இருக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஊழியம் செய்யுங்க. நம்ம கூட பார்த்தோம், ரெவலேஷன்ல பார்த்தோம், வெளிப்படுத்தின விசேஷம், சபைக்கு ஏழு தூதர்கள். அந்த ஏழு தூதர்கள் நம்ம ஏழு மூப்பர்கள் நம்ம சொல்லலாம். சொல்லும் பொழுது எப்படிப்பட்டவங்களை அந்த நிலைமைக்கு தேவன் செலக்ட் பண்றாருன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த சபைக்காக அவங்க தான் அதிகமான வேலை செஞ்சிருப்பாங்க. வேலை செஞ்சிருப்பாங்க, அதனால தான் செலக்ட் பண்ணார். ஊழியம் செஞ்சிருப்பாங்க, அதனால தான் செலக்ட் பண்ணார். பிரதர் ரசூல் கோடீஸ்வரர், தேவன் அதனால செலக்ட் பண்ணல இல்லைங்களா. அவர் அதிக வேலை செஞ்சாரு, செய்யக்கூடியவர், அந்த மனசு அப்படி இருந்துச்சு, செலக்ட் பண்ணார் தேவன். அதே தான் இங்கே கூட நமக்கு அங்க சொல்றார். அப்போ சொல்லும் பொழுது பாருங்க, அப்போ உங்களுக்குள்ள அதாவது என்னன்னா, இந்த சபைக்குள்ள அந்த அதிகாரம் வரவே கூடாது சகோதர சகோதரிகள். அதே வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம், நிக்கோலாய் மதஸ்தர்கள், அது நம்ம பார்க்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது கூட என்னன்னா, நம்ம யார் மேலையும் அதிகாரமும் செலுத்தக்கூடாது. நமக்கு அதிகாரம் இல்லை அதுக்கு. கிறிஸ்து தான் நமக்கு தலை, அவரு தான் நம்ம மேல அதிகாரம் செலுத்துறார், அவர் தான் நம்ம ஆளுகிறவரா இருக்கிறார். அந்த ஒரு பொசிஷன் நாம் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன தெரியுங்களா, ஒரு பாயிண்ட், அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகாரத்துக்குள்ள போகவும் இது மிஸ் பண்ணிடுவோம். நாமும் நம்ம செலுத்துறதுக்கு நமக்கு நிறைய டைம் வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. ஆனா சிம்பிளா எதுக்குள்ள போயிடுவோம், அதி அங்கீகரிக்கப்படாத ஒரு அதிகாரத்துக்குள்ள போயிட்டு நம்ம சுயாதீனத்தை வித்துட்டு இந்த ஓட்டத்துல நம்முடைய பொறுத்தனை நிறைவேற்றலாம் நினைக்கிறோம். முடியவே முடியாது. தேவனுடைய புது சிருஷ்டிகள், அவங்கள தேவன் ஒரு ஒருத்தரா ஒரு ஜனத்துல ஒரு ஒரு குணத்துல செலக்ட் பண்ணி எடுக்கிறாருன்னா, என்ன விஷயம்னா, அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு இவர்கள் கிட்ட ஒரு சுயாதீனம் தேவன் பார்க்கிறார். அதனால ஒரு தனித்தன்மை பார்க்கிறார். அந்த தனித்தன்மை அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த தனித்தன்மையை பயன்படுத்தி அவர் திட்டம் நிறைவே, திட்டத்துல ஏதோ ஒரு பங்கு இருக்குது அந்த தனித்தன்மைக்காக மாத்தும். அதனால்தான் தேவன் பர்டிகுலரா ஒருத்தரா அவர் பார்த்து கூப்பிட்டு செலக்ட் பண்ணி வைக்கிறார். இப்ப நம்ம என்ன ஆயிடுதுன்னா, நம்ம உள்ள வந்த உடனே எல்லாம் பாக்குறோம், பார்த்துட்டு கர்த்தருக்கு கீழே அங்கமா இருக்கிறது இல்ல. சில சமயங்கள்ல சில தனிப்பட்ட சகோதரர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள போறான்னா, ஒரு மாயமான அன்பு தான், ஒரு மாயமான அன்பு, ஒரு மாயமான தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துற விதம், இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுனால அப்படியே நம்ம போயிடுறோம் அதுக்குள்ள. சரி, தனிப்பட்டவருக்குள்ள போகலையா அப்படின்னா வேற மாதிரி போயிடும். சில அமைப்பு உருவாயிருக்கு, சில குரூப் உருவாயிருக்கு, அந்த குரூப்புக்குள்ள நாம போயிடுறோம். அந்த அமைப்புக்குள்ள போயிட்டு நம்மளை கீழ்படுத்திக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சுயாதீனர், அந்த சுயாதீனம் இருந்தாதான் இந்த ஒரு பொருத்தனைகளை நாம் நிறைவேற்ற முடியும். நாம் நினைச்ச பிரகாரம் நம்முடைய பலிய கர்த்தருடைய பார்வையில செலுத்த முடியும். சுயாதீனம் இது விற்கவே விற்கவே கூடாது. இதுதான் நமக்கு பொக்கிஷம். நீங்க என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், நீங்க என்ன சொல்ல முடியாது. அதுதான் விசேஷம், அந்த சுயாதீனம் தான் விசேஷம். நம்முடைய பலிகளை தேவனுக்கு முன்பாக நிறைவேற்றுவது, அது நாம் விற்க முடியாது, அடகு வைக்க முடியாது. ஒருத்தருக்கு கீழே, ஒரு நாலு பேருக்கு கீழே வைக்க முடியாது. கர்த்தர் இயேசு நமக்கு தலையா இருக்கிறார், ரொம்ப முக்கியம். அதிகாரம் செலுத்துறதுக்கும் நமக்கு அதிகாரம் இல்ல, அதிகாரத்துக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போக முடியாது. முழு சுதந்திரம், அப்பதான் கர்த்தருடைய வேலையை அங்க செய்ய முடியும் இல்லைங்களா. அப்போ இது கூட நம்ம முக்கியம். அப்ப நம்ம அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் கூட அங்க எதுவுமே அங்க இல்ல நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இதை நாம, அவர்கள் கர்த்தர் இயேசு சொன்னபடி அவர்கள் அந்த ஊழியத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மை உள்ளவங்களை அங்க எந்த பாக்குறோம். என்னன்னா, ஒருவன் மேன்மை, அதாவது முதன்மை உள்ளவனா இருக்கணும், பிரியப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணணும், அதை நிறைவேற்றினாங்க. அது எப்படி நம்ம அவங்க லைஃப்ல பாக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தல் அவங்க அந்த 12 பேரும் எருசலேம்ல இருக்கும் பொழுது சீஷர்களை வந்துட்டு ரோமர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சிதைக்கும் பொழுது அந்த 70 பேர் ஓடிட்டாங்க, ஊரு விட்டு அங்கங்க சிதறி போயிட்டாங்க சரிங்களா, சிதறி போயிட்டாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, அந்த எருசலேம் இப்ப எப்படி இருக்குன்னா, ஹாட்டஸ்ட் ஏரியா அப்படின்னா பிரச்சனைக்குரிய ஏரியா, சபைக்கு அங்கதான் பிரச்சனை. இப்போ அங்க யார் இருக்கிறா, கண்டிப்பா 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. போயிருக்கலாமே அவங்க எங்கேயாவது, ஏன் போல, க்வெஸ்சன் போடுங்க. ஆனா அந்த 12 பேருக்கு மேல பின்னாடி 70 பேரை கர்த்தர் கூப்பிட்டார் இல்லைங்களா, 70 பேர் என்ன ஆயிட்டாங்க, சிதறி ஓடிட்டாங்க. ஆனா இந்த 12 பேரு அங்கேயே நிலைச்சு நிக்கிறாங்க. இப்போ யாக்கோபா ஒருத்தர் வெட்டிட்டார், யாக்கோபு வெட்டினால உடனே பேதர் பயந்து ஓடல, யாக்கோபுக்கு கதி தான் தனக்குன்னு தெரியும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னார். அப்புறம் பேதரும் என்ன பண்ணிட்டாங்க, பேதரவ கூட்டிட்டு போயிட்டாங்க, ரெண்டு பேருக்கு இடையில சங்கிலி போட்டு நல்லா கட்டி வச்சுட்டு அவரையும் மரண தண்டனைக்கு நியமிச்சு அங்க வச்சுட்டாங்க இல்லைங்களா. அப்புறம் அப்போஸ்தல் பவுல், அப்புறம் சீலா, இவங்களெல்லாம் அதே ஒரு தண்டனைக்குள்ள அங்க போட்டாங்க. ஏன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 70 பேர் விஷயங்கள் கூட அங்க எதுவுமே அங்க இல்ல நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இதை நாம, அவர்கள் கர்த்தர் இயேசு சொன்னபடி அவர்கள் அந்த ஊழியத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மை உள்ளவங்களா அங்க எந்த பாக்குறோம், ஏன்னா ஒருவன் மேன்மை அதாவது முதன்மை உள்ளவனா இருக்கணும், பிரியப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணணும், அதை நிறைவேற்றினாங்க. அது எப்படி நம்ம அவங்க லைஃப்ல பாக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தல் அவங்க அந்த 12 பேரும் எருசலேம்ல இருக்கும் பொழுது சீஷர்களை வந்துட்டு ரோமர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சிதைக்கும் பொழுது அந்த 70 பேர் ஓடிட்டாங்க ஊரு விட்டு, அங்கங்க சிதறி போயிட்டாங்க, சரிங்களா, சிதறி போயிட்டாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, அந்த எருசலேம் இப்ப எப்படி இருக்குன்னா ஹாட்டஸ்ட் ஏரியா, அப்படின்னா பிரச்சனைக்குரிய ஏரியா, சபைக்கு அங்கதான் பிரச்சனை. இப்போ அங்க யார் இருக்கிறா, கண்டிப்பா 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, போயிருக்கலாமே அவங்க எங்கேயாவது, ஏன் போல, க்வெஸ்சன் போடுங்க. ஆனா அந்த 12 பேருக்கு மேல் பின்னாடி 70 பேரை கர்த்தர் கூப்பிட்டார் இல்லைங்களா, 70 பேர் என்ன ஆயிட்டாங்க, சிதறி ஓடிட்டாங்க. ஆனா இந்த 12 பேரு அங்கேயே நிலச்சு நிக்கிறாங்க. இப்போ யாக்கோபா ஒருத்தர் வெட்டிட்டார், யாக்கோபு வெட்டினால உடனே பேதர் பயந்து ஓடல, யாக்கோபு கதிதான் தனக்குன்னு தெரியும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னார். அப்புறம் பேதர்வ என்ன பண்ணிட்டாங்க, பேதர்வ கூட்டிட்டு போயிட்டாங்க, ரெண்டு பேருக்கு இடையில சங்கிலி போட்டு எல்லாம் கட்டி வச்சுட்டு அவரையும் மரண தண்டனைக்கு நியமிச்சு அங்க வச்சுட்டாங்க இல்லைங்களா. அப்புறம் அப்போஸ்தல் பவுலு, அப்புறம் சீலா, இவங்களையெல்லாம் அதே ஒரு தண்டனைக்குள்ள அங்க போட்டாங்க. ஏன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 70 விஷயங்கள் கூட அங்க எதுவுமே அங்க இல்ல நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இதை நாம அவர்கள் கர்த்தர் இயேசு சொன்னபடி அவர்கள் அந்த ஊழியத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மை உள்ளவங்களா அங்க எந்த பாக்குறோம், ஏன்னா ஒருவன் மேன்மை அதாவது முதன்மை உள்ளவனா இருக்கணும், பிரியப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணணும், அதை நிறைவேற்றினாங்க. அது எப்படி நம்ம அவங்க லைஃப்ல பாக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தல் அவங்க அந்த 12 பேரும் எருசலேம்ல இருக்கும் பொழுது சீஷர்களை வந்துட்டு ரோமர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சிதைக்கும் பொழுது அந்த 70 பேர் ஓடிட்டாங்க ஊரு விட்டு, அங்கங்க சிதறி போயிட்டாங்க, சரிங்களா, சிதறி போயிட்டாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, அந்த எருசலேம் இப்ப எப்படி இருக்குன்னா ஹாட்டஸ்ட் ஏரியா, அப்படின்னா பிரச்சனைக்குரிய ஏரியா, சபைக்கு அங்கதான் பிரச்சனை. இப்போ அங்க யார் இருக்கிறா, கண்டிப்பா 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, போயிருக்கலாமே அவங்க எங்கேயாவது, ஏன் போல, க்வெஸ்சன் போடுங்க. ஆனா அந்த 12 பேருக்கு மேல் பின்னாடி 70 பேரை கர்த்தர் கூப்பிட்டார் இல்லைங்களா, 70 பேர் என்ன ஆயிட்டாங்க, சிதறி ஓடிட்டாங்க. ஆனா இந்த 12 பேரு அங்கேயே நிலச்சு நிக்கிறாங்க. இப்போ யாக்கோபா ஒருத்தர் வெட்டிட்டார், யாக்கோபு வெட்டினால உடனே பேதர் பயந்து ஓடல, யாக்கோபு கதிதான் தனக்குன்னு தெரியும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னார். அப்புறம் பேதர்வ என்ன பண்ணிட்டாங்க, பேதர்வ கூட்டிட்டு போயிட்டாங்க, ரெண்டு பேருக்கு இடையில சங்கிலி போட்டு எல்லாம் கட்டி வச்சுட்டு அவரையும் மரண தண்டனைக்கு நியமிச்சு அங்க வச்சுட்டாங்க இல்லைங்களா. அப்புறம் அப்போஸ்தல் பவுலு, அப்புறம் சீலா, இவங்களையெல்லாம் அதே ஒரு தண்டனைக்குள்ள அங்க போட்டாங்க. ஏன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 70 பேர் ஓடிட்டாங்க, 12 பேர் ஏன் அங்கேயே நிக்கணும், காமிச்சாங்க அவங்க தேவன் கர்த்தர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் ஊழியம் செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் முன்மாதிரியா இருங்க சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய ஊழியம் செஞ்சாங்க, நினைச்சு பாருங்க. இப்போ இந்த சமயத்துல அங்கங்க சபை ஏற்படுத்தி இருக்கிறது, வெளியூர்ல இருக்கிற சபைகள்லாம் எருசலேம்ல என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எருசலேம்ல அப்போஸ்தல் பேதுரு ஆலய காவலர் தலைமறைவாயிட்டாரு இல்லீங்களா, மீதி 11 பேர் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியலனா. இப்போ தயவு செஞ்சு நினைச்சு பார்க்கணும், மற்ற சபைகள்ல இருக்கிற சீஷர்கள் சகோதர சகோதரிகளுடைய நிலை எப்படி இருக்கும், ஐயோ இந்த ட்ரூத்தா வேண்டாம், அவங்களே வாழக்கானோம் இல்லீங்களா, அவங்களே ஓடிட்டாங்க பாத்தீங்களா. இப்போ மற்றவர்களுடைய விசுவாசம் பலப்படுறதுக்கு இவங்க சில விஷயங்களுக்குள்ள போய் தான் நின்னாங்க, சாட்சி கொடுத்தாங்க, வெட்டுறீங்களா வெட்டுங்க, இல்லாட்டி நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்குறீங்களா கொடுங்க. அப்ப என்னன்னா, இவர்களை பார்க்கும் பொழுது மத்தவங்களுடைய இவர்கள் செய்த ஊழியம் இதுதான் ஊழியம், ஊழியம்னா பாருங்க, இது கூட ரொம்ப பெரிய அர்த்தம் வருது. எல்லா உபத்திரத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று ஒருவேளை நம்மளை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு பலப்படுத்தக்கூடிய கிரையை காமிக்கணும். ஊழியம் நம்மளை பார்த்து ஒருத்தர் ஃபெட்அப் ஆகக்கூடாது, புரியுதுங்களா. புது சிருஷ்டி, ஒரு புது சிருஷ்டியை பார்த்து இன்னொரு புது சிருஷ்டி உற்சாகம் அடையணும், பலமாயிடும், ஐயோ இப்படி அப்படி போக கூடாது. அப்ப இங்க அப்போஸ்தலர்கள் அதான் செஞ்சு காமிச்சாங்க, இவங்க 12 பேருடைய சாட்சி பார்த்தாங்க, இவங்க நின்னாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்தோம் இல்லைங்களா. இது முதல் சபை, ரெண்டாவது சபை சுமேர்னா என்ன பாடுபடுத்தினாங்க, நின்னாங்க பாருங்க, நின்னாங்க எப்படி, இந்த ஒரு எக்ஸாம்பிள் தந்துடும். அப்ப தங்களுடைய ஊழியத்தின் மூலம் முன் உதாரணம் காண்பிச்சாங்க, என்ன உபத்திரவங்கள் வந்துட்டாலும் நின்று. அப்ப கர்த்தர் இயேசு சொன்ன விஷயம் அவங்க நிறைவேற்றினாங்க. உங்கள நீங்க முதன்மையுள்ளவங்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்தான் பாருங்க, இவங்க தங்களை ஏதாவது பெரிய தலைவர்கள் மாதிரி நினைச்சிட்டாங்களா இல்லைங்களா. மாறாக இவங்களுக்கு என்னென்ன உபத்திரங்கள் வந்துச்சு, அதுக்குள்ளையெல்லாம் தங்களை அனுமதிச்சுட்டு அடி வாங்கிட்டு, ஒரு இடத்துல ரசூல் சொல்ல போது அப்போஸ்தல் பவுலுக்கு நல்லா அடி போட்டாங்க, அவருக்கும் சீலாவுக்கும் நினைக்கிறேன் நல்லா அடி போட்டோம், பின்னாடி முதுகு தோல் உறிஞ்சு தொங்குதுங்களாம், அடுத்த நாள் சீரியஸா கிளம்பிட்டாங்களா சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு, ஏன்னா சாட்சி இருந்திருக்கும் நினைச்சு பாரு. அடுத்த நாள் சீரியஸா போயிட்டு இருக்காங்க, சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு அங்க எல்லாம் பைபிள் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய சாட்சி அவர்களுடைய ஊழியத்தை. இதுதான் சொன்னார், நீங்க உங்கள் ஊழியத்தின் மூலம் நீங்க எல்லாருக்கும் அந்த ஒரு முன் உதாரணம் காண்பீங்க. மற்றபடி லார்ட்ஷிப் மாதிரி அப்போஸ்தலர்கள் அங்க நடந்து கொண்டதே கிடையாது. மாறாக கிறிஸ்துவனுடைய சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தங்களை ஒரு சகோதரனா நினைச்சு அவங்களுடைய விசுவாசம் பலப்படுவதற்கு நல்ல சாட்சிகள் தங்களுடைய ஊழியத்தின் மூலம் அங்க நிறைவேற்றினாங்க. அதே தான் நம்ம பேதுருனுடைய வார்த்தைகள் கூட பார்க்கிறோம். பேதுரு கூட சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா, பேதுரு கிட்ட சொல்லும் பொழுது தேவன் சொல்றார், நீங்க கர்த்தருடைய மந்தையை பாருங்க. அங்க சொல்லும் பொழுது கூட என்ன அங்க சொல்றாருன்னா, உன்னுடைய மந்தையை மேயின்னு சொல்லல, என்னன்னு சொல்றாரு, அது கர்த்தருடைய மந்தை மேய்க்கிறீங்களா, அதுதான் கேள்வி. உங்களுடைய ஜனங்கள், நீங்க உங்க ஊர்ல இருக்கிற ஜனங்களை வழி நடத்துவீங்களா, அந்த மாதிரி இல்ல. இது யாருடைய சபை? கர்த்தருடைய சபை. அதற்கு மேல தேவன் வந்துட்டு அவருடைய ஜனங்களை அங்க நம்ம அங்க வைக்கிறது. அதே சமயத்துல பேதுரு அதே போல சில முன் உதாரணங்கள், சபையை வழி நடத்துறவங்களுக்கோ இல்லாட்டி சபையில முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கோ அல்லது ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கும் முக்கியமான ஒரு வசனம் சொல்ல பொழுது, நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை எப்படி நிறைவேற்றணும். வசனம் வந்து ஒன்னு பேதுருல அஞ்சாம் அதிகாரம் முதல் மூணு வசனங்கள் நீங்க பாருங்க.
உங்களில் உள்ள மூப்பருக்கு உடல் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதுடனும் சுதந்திரத்தை இருமாப்பார்
இல்லைங்களா. எவ்வளவு அந்த வார்த்தைகள் நீங்க மறுபடியும் படிங்க சிஸ்டர், நம்ம டிஸ்கஸ்
பண்ணலாம். மூப்பருக்கு உடல் மூப்பனும் கிறிஸ்துவின்
இல்ல அந்த கடைசி பகுதி படிங்க. பாருங்க என்ன பாருங்க வார்த்தை. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, அந்த சுயாதீனம், சுதந்திரத்தை இருமாப்பாய். அப்படி இல்ல, அப்படி இல்ல, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது. நீங்க சுதந்திரம் சுயாதீனம் கம்ப்ளீட்டா கொடுத்துருங்க இல்லீங்களா, எவ்வளவு முக்கியமான பாயிண்ட். அப்புறம்
கண்காணிப்பு செய்யுங்கள்.
கரெக்ட்.
அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது
போதும் இல்லீங்களா. அப்போ தாழ்மையில், விசுவாசத்தில், வைராக்கியத்துல, தேவனுடைய குணலட்சணங்கள்ல நீங்கள் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன் உதாரணமா இருந்து நீங்க செய்யுங்க சொல்றார். அதே சமயத்துல இந்த சபைக்குள்ள சிலர் வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா, ஒன்னு குறந்தையர் நாலாம் அதிகாரம் 8:16 படிங்க நீங்க. ஒன்னு குறந்தையர் 4:8 அங்க சொல்லும் பொழுது, இது யார் பத்தி பேசுறாருன்னா, இங்க அப்போஸ்தல் பவுல் சபைக்குள்ள சில பேர் வந்துட்டாங்க, அதிகாரம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, தங்கள் மற்ற ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண வந்துட்டாங்க. கண்ட்ரோல் பண்ண வரும்போது ரொம்ப ஷார்ப்பா சொல்றாரு, இப்போ நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களே, நல்லா என்ன சொல்றாரு, அப்புறம் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்களே. சிலர் சபையின் மேல அதிகாரம் செலுத்தக்கூடியவங்க சபைக்குள் வந்தாங்க, அவங்களை பத்திட்டு அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, இப்படி எல்லாம் நீங்க இருக்கிறீங்க. அப்புறம் பிரச்சனை படிங்க, அப்புறம் 16 வசனம் படிங்க. பாருங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நீங்க என்னை பின்பற்றுவர். இது கூட தப்பா சில பேர் பண்ணுங்க. அப்போஸ்தல் பவுல் என்ன சொன்னார், நீங்கள் என்னை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தல் பவுல் பார்த்து போயிடலாமா, அப்போஸ்தல் பவுலை பின்பற்றுறதுன்னு என்ன அர்த்தம்? இவர் கண்டிப்பா அவர் நீங்க என்னை பின்பற்றுங்க சொல்ல மாட்டார், ஏதோ ஒரு விஷயத்துல சொல்ல ரொம்ப ஷார்ப். என்னன்னா, நான் யாரை பின்பற்றுறேன், அந்த விஷயத்தில் நீங்க யாரை பின்பற்றுங்க, என்னை பின்பற்றுங்க, புரியுதுங்களா? போய் அந்த விஷயத்துல நாம அப்போஸ்தல் பவுலை பின்பற்றினா நம்ம யாரை பின்பற்றுறோம், அந்த விஷயத்துல சொல்றாரு. மாறாக தன்னை பத்தி, தன்னுடைய பர்சனல் லைஃப் பத்தி, அதை பத்திட்டு அவர் சொல்ல, கிறிஸ்து இயேசுவை முழுவதும் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்துல அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், என்னையும் தாராளமா பாக்கலாம், ஏன்னா நான் அந்த ஒரே விஷயத்தை தான் செய்யறேன், வேற எந்த விஷயமும் நான் செய்யல, அந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணலாம், பின்பற்றலாம், அது சொல்லிட்டாரு இல்லீங்களா. அப்போ ஒன்னா சரி, அந்த வசனம் போதும் இல்லீங்களா. அப்போ இது இந்த சபைக்குள்ள இந்த மாதிரி சில பேர் வரும் பொழுது அவர்கள்கிட்ட கூட அதே தான் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னொரு வசனம் படிங்க நீங்க, 1 தெசலோனிக்கேயர் 2:4-7 வரைக்கும் படிங்க. 2 அதிகாரம் 4-7 வசனங்கள். பாருங்க சகோதர சகோதரிகளே, எனக்கு தெரியல எல்லாம் இந்த வசனம் கவனிச்சிங்களான்னு இல்லைங்களா. அந்த வசனம் நீங்க பார்க்கணும், அப்போஸ்தலருடைய ஊழியம் சபைக்கு மத்தியில எப்படி எல்லாம் இருந்துச்சு ரொம்ப அருமையா சொல்றாரு. நாங்கள் வந்துட்டு எங்களுடைய சுயத்துக்காக எந்த வேலையும் நாங்கள் செய்யல, ரொம்ப ஜென்டிலா எல்லா காரியங்களும் நாங்க செய்து முடிச்சோம். உங்க எல்லாருக்கும் வசனம் படிங்க சிஸ்டர் மறுபடியும், நான் 4-7 வசனம்.
சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தம
பாருங்க, தேவன் முதல்ல எங்களை உத்தமர்னு எண்ணி அதனால அந்த சுவிசேஷத்தை எங்க இடத்துல ஒப்பு கொடுத்திருக்காரு. அப்ப தேவன் பார்வையில் எங்களுக்கு கொஞ்சம் கிருபை கிடைச்சிருக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர்களுடைய அந்த ஊழியம், அவர்களுடைய அதிகாரம், அவங்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல போது ஒரு அதிகாரத்தின் படி அல்ல. இங்க எப்படி சொல்லலாம்னா, அவர் சொல்றாரு, நான் மனுஷருடைய மனுஷர்கிட்ட இருந்து வரக்கூடிய மகிமையை நாங்க எதிர்பார்த்து எதுவுமே செய்யல. ஏன்னா அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் இப்படித்தான் நிறைவேற்றினார்கள் சொல்லும் பொழுது ஆதி சபை ரொம்ப கிளியரா அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலர்களா பார்த்தாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் நியமிச்சிருக்கிறான்னு சொல்லும் போது அப்படிப்பட்டவர்களுடைய தகுதி தன்மை குணலட்சணம் பார்த்து தங்களை அதற்குட்படுத்தி கொண்டாங்க அந்த சபை சின்ன. அதே சமயத்துல அதுக்காக அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ண கண் மூடிட்டு உட்காரல. அவங்க அவங்களும் ரொம்ப உஷார்தான். அவங்களும் இவர் சொன்னா அப்படித்தான் இருக்குதான்ட்டு என்ன பண்ணாங்க, போய் செக் பண்றாங்க. இது அந்த சபையினுடைய குணாதிசயமா இருந்துச்சு. ஆனா தேவன் அங்கீகரிச்ச மனுஷர்களை அந்த முத ஆதி கால சபை முழுவதுமாக அங்க ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல் இவர்கள் அந்த ஒரு மந்தையின் மேல அந்த ஜனங்களின் மேல தேவன் அதிகாரம் கொடுக்கும் பொழுது ஊழியம் செய்யறதுக்கு இவர்கள் கர்த்தருடைய வசனம் தான் பேசினாங்க. கர்த்தரை திருப்திப்படுத்துறதுக்கு தான் பேசினாங்க, மனுஷரை திருப்திப்படுத்துறதுக்கு அல்ல. அப்ப வந்துட்டு ஜனங்களை பின்பற்றுகிறவர்களை விசுவாசிக்கல கண்மூடித்தனமான ஒரு இதுக்குள்ள வழி நேரத்துல அவங்க நம்மளை பார்த்தா நம்ம அப்படி இருக்கணும், நம்ம அவங்க அவங்க கண்களை நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கிற மாதிரி சும்மா நல்லா நல்ல நல்ல வார்த்தைகள்ல இனிய வார்த்தைகள்ல ஏதாவதையோ பேசாம கர்த்தருடைய வார்த்தைய இருக்கிற பிரகாரம் தெளிவா பேசி நல்ல தெளிந்த புத்தி உள்ள ஜனங்களா தேவனுடைய பாதையில அவங்க வழி நடத்தினாங்க. அதே போல அந்த சபையும் கூட நம்ம பார்க்கும் பொழுது அதே ஒரு ஆவியில எல்லாவற்றையும் எல்லா ஆவிகளையும் ஆராய்ந்து நிதானிச்சு அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலர்களா ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலம் தேவன் கொடுத்த சத்தியங்களை சத்தியமா ஏற்றுக்கொண்டு அதுல விசுவாசித்து நடந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அடுத்த வாரம் அப்போஸ்தல்ஸ், ப்ராஃபட்ஸ், எவாஞ்சலிஸ்ட், டீச்சர்ஸ், என்னன்னா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், அதாவது இந்த புது சிருஷ்டியின் அமைப்புக்கு தேவன் ஏற்படுத்தின அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், இவர்களை பற்றி நாம் அடுத்த வாரம் தியானிப்போம். தேவன் தாமே.